From the conference center
Salt Lake City in Aliya Sathugathil ulla Maanattu Mayathilirundhu Pitkala Parisuthavaangalin Yesu Kristuvin Sabaiyin 184th Varanandhara Podumaanattin Aasiravathu Kootathai Ungalukku Naangal Kondu Varugirom. Utahvil ulla Idahovil ulla Brigham Young Palgalai Kalaga Maanavargalin Aasiravathu Serthisai Kuluvil Indha Kootathukkaana Isai Valangappadum.
President Dieter F. Uchtdorf
இந்த மாலை ஆசாரி உத்துவ கூட்டத்தை சபையின் பிரதான தலைமையின் இரண்டாவது ஆலோசகர் தலைவர் உப்டார் நடத்துவார். சகோதரரே, பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்துவின் சபையின் 184th வருடாந்தார பொது மாநாட்டின் புது ஆசாரி உத்துவ கூட்டத்துக்கு நாங்கள் உங்களை வரவேற்கின்றோம். இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கும் தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் நான் இக்கூட்டத்தை நடத்துமாறு கேட்டுக்கிறார். இந்த ஆராதனை இணையதளத்தில் கிடைக்கும் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள அநேக இடங்களிலும் ஆசாரி உத்தவம் தரித்தவர்களுக்கு செயற்கைக்கோள் ஒளிபரப்பு மூலம் அனுப்பப்படுகிறது. இக்கூட்டத்திற்கு இசை ஆண்ட்ரூ ஆன்ஸ்வர்த் ஆர்கின் வாசிக்க, ரண்டல் கேப்டன் மற்றும் கெவின் ப்ரோவர் வழிநடத்தல், ஹைடோவோ பிரிகம் யங் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆசாரி உத்துவ சேர்திசை குழுவில் வழங்கப்படுகிறது. தேர்ந்திசை குழு செயின்ட்ஸ் பிஹோல் ஆஃப் கிரேட் ஜெஹோவா பாடி இக்கூட்டத்தை தொடங்குவார். தொடக்க ஜபம் பின்னர் எழுபதின்மார் மூப்பர் லிக்ரான் ஹார்ட் கிரிடிஸ் ஜூனியரால் ஏறெடுக்கப்படும்.
Our Father in heaven, we are grateful to thee for the blessing
of பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, நாங்கள் மிக்க நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக ஆசீர்வதித்ததற்காக, இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் ஊழியத்திற்காகவும், மறுஸ்தாபிக்கப்பட்ட சுவிசேஷத்திற்கும், மர்மன் புத்தகத்திற்காகவும் இந்த பூமிக்கு கொண்டு வந்ததற்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம். இன்று அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் பேசுவதை கேட்டு நாங்கள் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு அதை நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்பதற்காக எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.
The choir will now favor us with
சேர்ந்திசை குழு இப்பொழுது சீக்ரெட் பிரேயர் பாடி நம்மை மகிழ்விக்கும். பாடலுக்கு பின்பு பன்னீர் அப்போஸ்தலர் குழுமத்தின் மூப்பர் டாலின் எச் ஓக்ஸ் பேச கேட்டு மகிழ்வோம். எழுபதின்மாரின் தலைமையின் மூப்பர் டொனால்ட் எல் ஹால்ஸ்ட்ராம் அவரை தொடர்ந்து பேசுவார். வாலிபர் பொது தலைமையின் இரண்டாம் ஆலோசகர் சகோதரர் ரேண்டல் எல் ரிட் பின்பு நம்மிடம் பேசுவார்.
Oh,
At this conference,
சில உண்மையுள்ள சகோதரர்கள் விடுவிக்கப்படுகிறதையும் மற்றவர்களின் அழைப்புகளை நாம் ஆதரிக்கிறதையும் இந்த மாநாட்டில் நாம் காண்கிறோம். சபையில் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த அழைப்புகளின் மாற்றத்தில் நாம் விடுவிக்கப்படும் போது நாம் இறங்கிவிடுவதில்லை, நாம் அழைக்கப்படும் போது நாம் உயர்ந்து விடுவதில்லை. கர்த்தரின் சேவையில் ஏற்றமும் இல்லை, இறக்கமும் இல்லை. முன்னேறுதல் அல்லது பின்வாங்குதல் மட்டுமே உள்ளது. நமது விடுவிப்புகளையும் அழைப்புகளையும் நாம் எவ்வாறு ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறோம் என்பதை பொறுத்தே அந்த வித்தியாசம் வருகிறது. 9 ஆண்டுகள் ஒரு நேர்த்தியான சேவையை செய்து இப்பொழுது விடுவிக்கப்பட்ட அவரும் அவரது மனைவியும் புதிய அழைப்பில் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு இளப்பிணைய தலைவரின் விடுவிப்பிட்டு கூட்டத்தை ஒரு சமயம் நான் தலைமை தாங்கினேன். அவர்களுடைய தொகுதியில் குழந்தைகள் தலைவராக அவர்களை அழைக்கப்பட்டார்கள். பெண்கள் மாநாட்டில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது ஒத்தாசை சங்க தலைவர் லிண்டா பி கே பர்டன் சொன்னார், ஆசாரியத்துவத்தை சிறப்பாக புரிந்து கொள்ளும் ஒரு மகத்தான வாஞ்சையை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஊக்குவிக்க நாம் நம்புகிறோம். அது நம் யாவருக்கும் பொருந்துகிறது. ஆசாரியத்துவத்தின் திறவுகோள்களையும் அதிகாரத்தையும் பேசுவதில் நான் அதை தேடுவேன். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த கருத்துக்கள் சமமாயிருப்பதால் சபையின் எல்லா அங்கத்தர்களுக்கும் இந்த கூட்டத்துக்கு ஒளிபரப்பட்டு வெளியிடப்படுவதில் நான் சந்தோஷப்படுகிறேன். ஆசாரியத்துவத்தின் வல்லமை நம் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறது. ஆசாரியத்துவத்தின் திறவுகோள்கள் பெண்களையும் அப்படியே ஆண்களையும் வழிநடத்தி ஆசாரியத்துவத்தின் நியமங்களும் ஆசாரியத்துவத்தின் அதிகாரமும் பெண்களுக்கும் அப்படியே ஆண்களுக்கும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. மனுகுல குடும்பத்தின் ரட்சிப்பாக்காக பூமியில் மனிதன் செயல்படக்கூடியதை மனிதனுக்கு ஒப்புவித்து தேவ வல்லமையாக ஆசாரியத்துவத்தை தலைவர் ஜோசப் எப் ஸ்மித் வரிவித்தார். ஆசாரியத்துவம் இந்த பூமியில் மிக உன்னதமான வல்லமை என பிற தலைவர்கள் நமக்கு போதித்தார்கள். இந்த வல்லமையாலே பூமி சிருஷ்டிக்கப்பட்டது. ஆரம்பத்திலிருந்து இந்த அதே ஆசாரியத்துவம் உலகத்தின் முடிவிலும் இருக்கும் என வேதங்கள் சொல்லுகிறது. இப்படியாக ஆசீர்வாதத்தின் வல்லமையால் நாம் உயிர்த்தெழப்பட்டு நித்திய ஜீவனுக்குள் போவோம். நாம் நாடுகிற புரிந்து கொள்ளுதல் ஆசீர்வாதத்தின் ஒரு புரிந்து கொள்ளுதலுடன் ஆரம்பமாகிறது. பூமியில் அவரது ஆசாரியத்துவத்தின் உபயோகத்தை வழிநடத்தவும் நிர்வாகிக்கவும் அளவும் ஆசாரியத்துவத்தை தெரிந்திருப்பவர்களுக்கு தேவன் கொடுத்து இருக்கிற அதிகாரமே ஆசாரியத்துவத்தின் திறவுகோள்கள். சபையில் நடப்பிக்கிற ஒவ்வொரு செயலும் அல்லது நியமமும் அந்த செயலுக்காக திறவுகோள்களை தரித்திருக்கிற ஒருவரின் நேரடியான அல்லது மறைமுகமான அதிகாரத்தின் கீழ் நடக்கப்படுகிறது. மூப்பர் எம். ரசல் பேலட் தை போல ஆசாரியத்துவத்தை தரித்திருப்பவர்கள் ஆசாரியத்துவ அதிகாரத்தை நடப்பிக்கவும் ஆசாரியத்துவத்தின் வல்லமையை பயன்படுத்தவும் அவர்களின் வழிநடத்தலின் கீழ் உண்மையுள்ளவர்களாக சேவை செய்விக்கிற எல்லோருக்கும் அதுவே சாத்தியமாகிறார்கள். ஆசாரியத்துவத்தின் அதிகாரத்தை செயல்பாட்டை கட்டுப்படுத்துவதில் ஆசாரியத்துவத்தின் திறவுகோள்களின் செயல்பாடுகள் விரிவாக்கவும் கட்டுப்படுத்தவும் பாடுகிறது. தேவனோடு பிள்ளைகளை எல்லோருக்கும் ஆசாரியத்துவ அதிகாரமும் ஆசீர்வாதங்களும் கிடைக்க அது சாத்தியமாக்குதல் அது விரிவாக்கப்படுகிறது. ஆசாரியத்துவத்தின் அதிகாரம் கொடுக்கப்பட போகிறவர்களை அதன் அலுவலகங்களை தரித்திருப்பவர்களை அதன் உரிமைகளும் வல்லமைகளும் எவ்வாறு அருளப்படுகிறது என்று வழிகாட்டுவதால் அது கட்டுப்படுத்தப்படுகிறது. உதாரணமாக திறவுகோள்களை தரித்திருக்கிற ஒருவரால் அங்கீகாரம் கொடுக்கப்படாத வரை ஆசாரியத்துவத்தை தரித்திருக்கிற ஒருவர் மற்றொரு மீது தனது அலுவலை அல்லது அதிகாரம் அருள முடியாது. அந்த அங்கீகாரமில்லாமல் நியமனம் செல்லாது. அலுவலை பொருட்படுத்தாமல் ஆசாரியத்துவத்தை தரித்து இருக்கிற ஒருவர் அவரது குடும்ப அங்கத்தினர் ஒருவரை ஏன் நியமனம் செய்ய முடியாது அல்லது பொருத்தமான திறவுகோள்களை தரித்திருக்கிற ஒருவரிடம் இருந்து அங்கீகாரம் கொடுக்கப்படாமல் அவருடைய குடும்பத்தினருக்கு ஏன் திருவிருந்தை பரிமாற முடியாது என்பதை இது விவரிக்கிறது. இறுதியாக அவருடைய ஆசாரியத்துவத்தமான ஆசாரியத்துவத்தின் திறவுகோள்கள் அனைத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் தரிந்திருக்கப்படுகிறது. மனிதர்களுக்கு அந்த திறவுகோள்கள் ஒப்படைப்பட வேண்டும் என்று அந்த திறவுகோள்கள் எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் ஒருவரே தீர்மானிக்கிறார். ஆசாரியத்தின் அனைத்து திறவுகோள்கள் கர்த்தர கீர்த்தன ஆலயத்தில் ஜோசப் ஸ்மித் மேல் அருளப்பட நினைப்பது நமது வழக்கம். ஆனால் அங்கே அருளப்பட்ட அனைத்து இந்த ஊழிய காலத்தின் திறவுகோள்கள் என வேதங்கள் உரைக்கிறது. சிருஷ்டிப்பு மற்றும் உயிர்த்தெழுதலின் திறவுகோள்களையும் சேர்த்த பூமியில் பிற ஆசாரியத்துவ திறவுகோள்களை மனிதனுக்கு கொடுக்கப்படவில்லை என 1977 போது மாநாட்டில் தலைவர் ஸ்பென்சர் டபிள்யூ கிம்பல் நமக்கு நினைவூற்றினார். ஆசாரியத்துவ திறவுகோள்களின் மேல் வைக்கப்படுகிற கட்டுப்பாடுகளின் தெய்வீகத்தன்மை சபை நிர்வாக காரியங்களில் தீர்மானங்களுக்கு ஆசாரியத்துவத்தை பாதிக்கிற தீர்மானங்களுக்கு மடையுமுள்ள முக்கியமான ஒரு வித்தியாசத்தை விவரிக்கிறது. நடைமுறையில் தீர்மானம் செய்ய சபை தலைவர் தலைமை தாங்குகிற பிரதான தலைமைக்கும் பிரதான தலைமையின் ஆலோசகர்களுக்கும் பன்னிருவர் அப்பாஸ்தலர்களுக்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது. ஆனால் தற்போது பூமியில் மனிதர்களுக்கு பொறுப்பு அளிக்கப்பட்ட எல்லா திறவுகோள்களையும் இந்த தலைமை தாங்கும் அதிகாரங்கள் தரிந்திருந்து நிர்வகித்தாலும் கூட ஆசாரியத்துவத்தில் அலுவலகங்களை தரித்திருக்கிற மனிதர்களான இவர்களுக்கு தெய்வீக கட்டளங்களை மாதிரியாக மற்றும் சுதந்திரமளிக்கப்படவில்லை. மனுகுல குடும்பத்தின் இரட்சிப்புக்காக செயல்பட மனிதனுக்கு கொடுக்கப்பட தேவ வல்லமையை ஆசாரியத்துவம் ஆசாரியத்துவ திறவுகோள்களை தரிந்திருக்கிற ஆசாரியத்துவத்தை தரிந்திருப்பவர்களால் ஆளுபடுகிறதே ஆசாரியத்துவ அதிகாரம். சபையின் மற்ற அனைத்து அதிகாரங்கள் அல்லது அலுவலகங்களுக்கு இந்த ஆசாரியத்துவ திறத்திற்கு பரிசீர்க்கைகள் என வேதங்கள் உணர்த்துகிறது. இது எப்படி பெண்களுக்கு பொருந்தும்? 12 அப்பாஸ்தலர் குடும்பத்தின் அப்போதைய தலைவரான தலைவர் ஜோசப் பீல்டிங் ஸ்மித் ஒரு ஒத்தாசை சங்கத்தின் உரையில் இதை சொன்னார். சகோதரிகளே, ஆசாரியத்துவ கொடுக்கப்படுவதால் அவர்கள் மேல் அது அருளப்படுவதில்லை, அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை என அதற்கு அர்த்தமாகாது. கர்த்தரின் வீட்டில் நமது சகோதரிகள் பணியை போன்ற நமது ரட்சிப்புக்காக இணைக்கப்பட்டிருக்கிறதும் முற்றிலுமாக அவசியமுமான சபையில் சில குறிப்பிட்ட காரியங்களை செய்ய ஒருவருக்கு அல்லது ஒரு சகோதரிக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கலாம். கர்த்தருக்கு பரிசுத்தமானது முற்றிலுமாக ஆசாரியத்துவத்தை தரித்திருக்கும் மனிதர்களால் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆசாரியத்திரங்களை போன்றதுமான சில மகத்தான அற்புதமான காரியங்களை செய்ய அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. உங்கள் மேல் கர்த்தர் அதிகாரத்தை வைத்திருப்பதால் நீங்கள் அதிகாரத்தோடு பேசலாம் என பெண்களுக்கு அவர் சொன்னார். அநேக மகத்தான காரியங்களை செய்ய ஒத்தாசை சங்கத்திற்கு வல்லமையையும் அதிகாரமும் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் செய்கிற பணி தெய்வீக அதிகாரத்தால் என்று அவர் சொன்னார். சபையில் செய்யப்படுகிற பணி பெண்களாலே ஆண்களாலோ ஆலயத்தாலோ அல்லது தொகுதி அல்லது கிளையிலோ அவை ஆசாரியத்துவத்தை தரித்திருப்பவர்களின் வழிநடத்துதலின் கீழ் செய்யப்படுகிறது. ஒத்தாசை சங்கத்தை பற்றி இப்படியாக தலைவர் பேசும் போது அவர் விவரித்தார். ஆவிக்குரிய உலக பிரகாரமான நமது மக்களின் ஆர்வங்களை கவனித்து கொண்டு தொகுதிகளின் ஆயர்களின் வழிநடத்துதலின் கீழ் சேவை செய்ய அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. இந்த மகத்தான ஸ்தாபனத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய சபை அழைப்புகளில் ஆசாரியத்தின் அதிகாரம் பெண்கள் இருக்கிறது என பேசுவதை நாம் வழக்கமாக கொண்டிருக்கவில்லை. ஆனால் வேறு எந்த அதிகாரமாயிருக்க முடியும்? இளமையான அல்லது முதுமையான ஒரு பெண் முழுநேர ஊழியக்காரராக வேஷத்தை பிரசங்கிக்க ஏற்படுத்தப்படும் போது ஆசாரியத்துவ நடவடிக்கையை நடப்பிக்க அவருக்கு ஆசாரியத்துவ அதிகாரம் வழங்கப்படுகிறது. அவள் அல்லது அவருக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை செய்வதில் ஆசாரியத்துவ அதிகாரத்தை நடப்பிக்கிற ஆசாரியத்தின் திறவுகோள்களை தரித்திருக்கிற ஒருவரின் வழிநடத்துதலின் கீழ் சபை ஸ்தாபனத்தில் ஒரு அலுவலராகவோ அல்லது ஆசாரியராகவோ ஒரு பெண் ஏற்படுத்தும் போது இதுவும் உண்மை. ஆசாரிய அதிகாரத்தை நடப்புகிற யாராயிருந்தாலும் அவர்களின் உரிமைகளை மற்றும் அவர்களுடைய பொறுப்புகளில் கவனம் செலுத்த வேண்டும். பொதுவான சமயத்தில் அவசியமானது இந்த கொள்கையே. மனித உரிமைகளை அதிகமாக பாதுகாக்காமல் மனது பொறுப்புகளை பாதுகாக்க இதுவே சமயம் என புகழ்பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் அலெக்சாண்டர் சோலசின் கூறினார். மேன்மையடைவதற்கான தகுதி உரிமைகளை உறுதி செய்வதில்லை, ஆனால் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில்லையே என்பதை பிற்கால பரிசுத்தவான்கள் நிச்சயமாக அறிந்திருக்கிறார்கள். ஆசாரியத்துவ அலுவலர்களில் ஆண்கள் மட்டுமே நியமிக்கப்பட வேண்டும் என கர்த்தர் வழிகாட்டியிருக்கிறார். ஆனால் சபையின் வெவ்வேறு தலைவர்கள் வலியுறுத்தி இருக்கிறதை போல ஆண்களே ஆசாரியத்துவம் அல்ல. தேவனின் வடிவமும் மகத்தான திட்டமும் நிறைவேறும்படியாக சரீரங்களின் ஒரு சிருஷ்டிக்காராக இருக்க அவருடைய குமாரத்திகளுக்கு மட்டுமே தேவன் வல்லமை கொடுத்திருப்பதால் தேவன் அவரது குமாரர்களுக்கு கொடுத்திருக்கிற மகத்தான வல்லமையை அவருடைய குமாரத்திகள் ஒருவரின் துணை இல்லாமல் செயல்படுத்த முடியாது. இவை தலைவர் ஜே ரூபர்ட் கிளார்க் வார்த்திருக்கிறார். அவர் தொடர்ந்தார், நித்திய திட்டத்தில் நமது மனைவிகளுக்கு நமது தாய்மார்களுக்கும் இதுவே பாத்திரம். அவர்கள் ஆசாரியத்துவத்தை தரித்திருப்பவர்கள் அல்ல. ஆசாரியத்துவத்தின் கடமைகளையும் செயல்பாடுகளையும் நடப்பிக்க அவர்களுக்கு பொறுப்பு அளிக்கப்படவில்லை. அந்த பொறுப்புகளின் பாரமும் அவர்களுக்கு இல்லை. அதன் வல்லமையின் கீழ் அவர்கள் கட்டுப்பவர்களாகவும் ஸ்தாபிப்பவர்களாகவுமாயிருந்து ஆசாரியத்துவத்தின் வல்லமைகளை கொண்டு இருந்து ஆசாரியத்துவமே அதனிடத்தில் இருப்பது நித்திய முக்கியமானதாக இருப்பதை போல தெய்வீக அழைப்பாக ஒரு செயலை கொண்டிருந்து அதன் ஆசீர்வாதங்களை பங்குப்பவர்களாய் இருக்கிறார்கள். அந்த உண்மை உணர்த்தலான வார்த்தைகளை தலைவர் கிளார்க் நம் குடும்பத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். குடும்ப பிரகடனத்திற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு தலைவர் ஸ்பென்சர் டபிள்யூ கிம்பிள் இந்த உணர்த்தலான விளக்கத்தை கொடுத்தார். ஒரு பங்குதாரராக திருமணத்தை பற்றி நாம் பேசும்போது ஒரு முழு பங்குதாரராக நாம் திருமணத்தை பற்றி பேசுவோமாக. அந்த நித்திய நியமிப்பில் தீர்மானங்களில் ஈடுபடாத பங்குதாரர்களாக அல்லது தீர்மானத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட பங்குதாரர்களாக நமது எல்டிஎஸ் பெண்களாயிருக்க நாம் விரும்பவில்லை. தயவு செய்து கொடுக்கிறவர்களாக முழு பங்குதாரர்களாக இருங்கள். ஆசாரியத்தின் ஆசீர்வாதங்களை பற்றி சில உண்மைகளுடன் நான் முடிக்கிறேன். ஆசாரியத்து திறவுகோள்களையும் நியமங்களையும் பொல்லாமல் ஆசீர்வாதங்கள் பெண்களுக்கு ஆண்களுக்கும் ஒரே நிபந்தனைகளில் கிடைக்கிறது. பரிசுத்தாவின் வரமும் ஆலயத்தின் ஆசீர்வாதங்களும் இந்த உண்மைக்கு பிரசித்தமாக விவரிக்கலாம். கடந்த கூடையில் எல்டர் எம் ரசல் பேலர் அவரது சிறப்பான உரையில் கூறினார், ஆண்களும் பெண்களும் சமமானவர்கள், இருந்தும் வித்தியாசமானவர்கள் என்று நமது சபை கோட்பாடு கருதுகிறது. அந்த பாலினத்தையும் சிறப்பானதாகவே அல்லது மற்றதை விட முக்கியமானதாகவே தேவன் மதிப்பளிப்பதில்லை. ஆண்களும் பெண்களும் ஆலயத்திற்கு போகும்போது அவர்கள் இருவரும் ஆசரியத்துவ வல்லமையான அதே வல்லமையிலேயே முதிந்திருக்கப்படுகிறார்கள். அவருடைய குமாரர்களும் குமார்த்திகளும் ஆசாரியத்தின் வல்லமையை ஆசீர்வாதங்கள் ஒரே மாதிரியாக கிடைக்கிறது என நான் சாட்சி அளிக்கிறேன். பிற்கால பிரசுத்தவான் இயேசு கிறிஸ்து சபையில் அலுவலகில் முழுவதிலும் நடவடிக்கையில் செயல்படுகிற ஆசாரியத்துவத்தின் அதிகாரத்தை நான் சாட்சி படுகிறேன். தெய்வீகத்தால் வழங்கப்படுகிற ஆசாரியத்துவத்தின் திறவுகோள்களின் செயல்பாடுகள் நமது தலைவரும் தீர்க்கதரிசியமான தாமசஸ் மான்சன் அவர்களின் பரிபூர்ணத்தில் தரித்திருக்கப்பட்டு செயல்படுகிறது என நான் சாட்சியளிக்கிறேன். இறுதியாகவும் மிக முக்கியமாக, இந்த ஆசிரியத்துவம் நமது கர்த்தராகிய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுடையது என்று நான் அவருடைய ஊழியக்காரர்கள் என்று நான் சாட்சி பகிர்ந்தெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென்.
As we visualize this worldwide meeting, we are reminded that there is nothing comparable to this gathering anywhere.
நாம் இருக்க வேண்டிய விதமான மனுஷர்களுக்கு என்ன மாற்றங்கள் தேவை?
Conference is to teach priesthood holders what manner of men we ought to be and to inspire us to reach that ideal. In my ironic priesthood years in Hawaii half a century ago, and as a missionary
அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பு அவாயில் என் ஆரோனி ஆசீர்வித்து ஆண்டுகளில் ஊழியக்காரனாக இருந்திலும், நாங்கள் கூடும் இடங்களில் ஒரு தொலைபேசியை பயன்படுத்தி ஆசீர்வித்து கூட்டத்தை கேட்போம். பிந்திய ஆண்டுகளில் நிகழ்ச்சியின் கேட்கவும் பார்க்கவும் மிகப்பெரிய டிஷ் இசையுடன் தேர்வு செய்யப்பட்டன. சபை கட்டிடங்களில் ஒளிபரப்புகளை செயற்கை கோள்களில் அனுமதித்தன. அந்த தொழில் நுட்பத்தை கண்டு நாம் வியக்கிறோம். இன்றைய உலகில் ஒரு ஸ்மார்ட் போன், டேப்லெட் அல்லது கம்ப்யூட்டர் மூலம் இணையதள வசதியுடையவர்கள் எங்கிருந்தாலும் இக்கூட்டத்தை 95 மொழிகளில் பெற முடியும். எனினும் கர்த்தரின் சொந்த குரலை போன்ற இருக்கிற கர்த்தரின் ஊழியக்காரர்கள் குரல்களை மிக அதிகமாக பெறும் சத்தியம் நாம் வார்த்தைகள் பெற்று பின்பு பின்பற்றால் அதற்கு மதிப்பு குறைவாகவே இருக்கும். எளிதாக சொன்னால், நாம் செயல்பட சித்தமாயிருந்தாலும் நாம் மாற சித்தமாயிருந்தால் இல்லை இருந்திருந்தாலும் மட்டுமே பொது மாணவர் மட்டும் இந்த ஆசிரிய கூட்டத்தின் நோக்கம் நிறைவேறும். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஐயராக சேவை ஆற்றினேன். என்னிடம் விட அதிக வயதுடன் எங்கள் தொகுதியில் ஒருவரை நான் சந்தித்திருக்கிறேன். அச்சகோதரருக்கு அவரது மனைவியுடனும் உறவில் பிரச்சனை இருந்தது. பிள்ளைகளிடமிருந்து விலக்கினார். வேலையை தக்க வைக்க கொள்ள போராடி கொண்டிருந்தார். நெருங்கிய நண்பர்கள் இல்லை. தொகுதி அங்கத்தினரிடம் தொடர்பு வைப்பது கடினமாயிருந்தது. கடைசியில் சபையில் சேவை செய்ய அவர் தயாரம் இல்லை. அவருடைய வாழ்க்கையின் சவால்களை பற்றி கடுமையான கலந்துரையாடலின் போது அவர் என்னை நோக்கி குனைந்து அநேக உரையாடல்களுக்கு பின்பு முடிவு அறைக்கு சொன்னார், ஐயரே, எனக்கு மோசமான குணம் உண்டு, நான் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வசனம் என்னை அதிர்ச்சி அடைந்து செய்தது. அப்போதிலிருந்து என்னை தொந்தரவு செய்கிறது. ஒருமுறை அவர் முடிவு செய்தார், ஒருமுறை நம்மால் யாவரும் முடிவு செய்கிறோம், நான் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மறுவதற்காக நமது திறமைகளை நம் விட்டு விடுகிறோம். அதுபோல நாம் வெள்ளை கொடியும் காட்டலாம், நமது ஆயுதங்களை கீழே போடலாம், யுத்தத்தை கைவிடலாம், சரணடையலாம். ஜெயிக்கிற சந்தர்ப்பம் இழைக்கப்படுகிறது. அது நம்மை குளிக்கவில்லை என நம்மள சிலர் நினைக்கும் போது, ஒருவேளை நாம் ஒவ்வொருவரும் குறைந்தது என்று அல்லது இரண்டு கெட்ட பழக்கங்கள் வைத்திருக்கிறோம், நான் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நல்லது, நாம் யார் என்பது நாம் யாராகலாம் என்பது இல்லை என்பதால் நாம் இந்த ஆசிரியர் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கும் நாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இன்று இரவு இங்கு கூடியிருக்கிறோம். நமது பலவீனம் எதுவானாலும், அது குறைபாடுகளை எதுவானாலும், நமது அடிமைத்தன்மை எதுவானாலும், அவரது பாவ நிவர்த்தினை நாம் ஒவ்வொருவருக்கும் மட்டும் திறமை கொடுக்கிறது என்று தன்னம்பிக்கையுடன் கூறுகிறோம். நமது வரலாறு எப்படி இருந்தாலும் நமது எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று நம்பிக்கையுடன் நாம் சந்திக்கிறோம். மாறிட உண்மையான நோக்கத்துடன் நாம் பங்கேற்கும் போது நமது இருதயங்களுடன் மனங்களுடன் ஆவியானவர் முழு தொடர்பு பெறுகிறார். தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் கர்த்தர் வெளிப்படுத்தினபடி அவர் என்னால் விசுவாசத்தை பிரயோகிக்கிற அளவில் விசுவாசம் என்பது வல்லமை, வல்லமை மற்றும் செயலின் கொள்கை என்பதை நினைவு கூறுங்கள். அவர்கள் ஒன்று கூடுகிற நாளில் நான் அவர்கள் மீது என் ஆவியை ஊற்றுவேன். அது இன்றிரவு நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய சவால்கள் தாங்க முடியாதவை என நினைத்தால், 2006 இந்தியாவில் ஹைதராபாத் வெளியே ஒரு கிராமத்தில் நாங்கள் சந்தித்த ஒரு மனுஷனை பற்றி கூறுகிறேன். இம்மனுஷன் மாற மனதுக்கு உதாரணமானவன். அப்பாராவ் நூலு இந்தியா கிராமத்தில் பிறந்தவன். அவனுக்கு 3 வயதான போது அவனுக்கு வாலிபர் வந்து அது அவனை உணமுற்றி ஆகியவன். சமுதாயம் அவனது திறமை அளவாகத்தான் இருக்கும் என்று எனினும் ஒரு இளம் வயது வயதனாக அவன் நமது ஊழியக்காரரை சந்தித்தான். அவர்களுக்கு அவனுக்கு இந்த வாழ்க்கையின் வருவிருக்கிற சத்தியத்தை பெறும் திறமையை பற்றி போதித்தனர். அவன் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டு சபையின் அங்கத்தினராக திடுத்தப்பட்டான். ஒரு குறிப்பிட எழுச்சியுடைய பார்வையோடு மெல்காசி ஆசீர்வாதம் பெறவும் முழு நேர ஊழியம் செய்ய இலக்கு ஏற்படுத்தினான். 1986 மூப்பராக நியமிக்கப்பட்டு இந்தியாவில் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டான். 40 எளிதாக இருக்கவில்லை. ஒவ்வொரு கையிலும் ஒரு கோலை வைத்து கொண்டு தன்னால் முடிந்ததை செய்தான். அடிக்கடி விழுந்தான். ஆனால் விட்டுவிடுவது ஒருபோதும் தேர்வு செய்யப்படவில்லை. கண்ணியமும் அர்ப்பணியுடன் ஊழியம் செய்து ஒப்பு கொடுத்தான். அப்படியே செய்தான். அவரது ஊழியத்திற்கு பின் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பின்பு நாங்கள் சகோதரர் நூலை சந்தித்த போது சாலை முடிந்து அடைந்து இடத்தில் எங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்று அவர் தான் மனைவியுடன் 3 பிள்ளைகளையும் வாசித்த 2 அறைக்குரிய வீட்டிற்கு சமாற்ற பகுதிக்குள் வழிநடத்தி சென்றார். அது மிகவும் வெப்பமான நாளாக இருந்தது. அவர் மிக்க கஷ்டப்பட்டு நடந்தார். ஆனால் சுய இரக்கம் இல்லை. தான் கருத்தான ஊழைப்பால் ஆசிரியராக கிராமத்துக்கு குழந்தைகளுக்கு கல்வி அளித்தார். அவரது தாழ்மையான வீட்டுக்கு நாங்கள் சென்றபோது உடனே என்னை ஒரு மூளைக்கு அழைத்து சென்று அவரது மிக முக்கிய உடைமைகளை இருந்த பெட்டியை எடுத்தார். நான் ஒரு சில காகிதத்தை பார்க்க வேண்டுமென்று அதில் எடுத்து படித்திருந்தார். ஒரு தைரியமாக மகிழ்ச்சியான ஊழியக்காரராக மூப்பர் நூலுக்கு வாழ்த்துக்களுடன் ஆசீர்வாதங்களுடன் பாய்ட்கே பேக்கர் ஆசிரிய சந்தர்ப்பத்தில் மூப்பர் இந்தியாவுக்கு சென்ற ஊழியக்கார குழுவிடம் பேசிய போது அவரது திறமையை பற்றி மூப்பர் நூலுக்கு அவர் உறுதியளித்தார். சரசமமாக 2006 அந்த நாளில் சகோதரர் நூலு எனக்கு சொன்னது என்னவெனில், சுவேஷம் அவரை நிரந்தரமாக மாற்றியிருக்கிறது. நூலின் வீட்டை சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஊழிய தலைவருடன் சென்றோம். அவர் அங்கு சகோதர நூலையும் அவரது மனைவியும் அவரது பிள்ளைகளையும் பெற்றோரும் தாங்கள் நியமங்களை பெறவும் முத்திரைக்கையிடப்படவும் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றோருடன் முத்திரையிடப்படவும் நேரம் முகமும் காண வந்தார். இந்த நியமங்களுக்காக ஏற்பாடை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தோம். அவர்கள் நீண்ட நாள் கனவு பலித்து ஆனந்தால் அவர்கள் அழுதினர். தேவனின் ஆசீர்வாதம் தரித்தவரிடம் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது? நாம் இருக்க வேண்டியபடியான மனுஷராக நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறது? நாம் 3 ஆலோசனைகளை கொடுக்கிறேன். நாம் ஆசீர்வித்த மனுஷராக இருக்க வேண்டும். நாம் ஆரோனிய ஆசீர்வித்தவும் தரித்து வாழ்வர்களாக இருந்தாலும் அல்லது மெல்காசித்திக் ஆசீர்வித்தவும் தரித்தவர்களாக இருந்தாலும் நாம் உடன்படிக்கைகளை செய்துள்ளபடியால் ஆவிக்குரிய முத்திரைச்சியுடைய ஆசீர்வித்தவும் மனுஷனாக இருக்க வேண்டும். பால் சொன்னது போல், நான் குழந்தை இருந்த போது குழந்தை போல் பேசினேன், குழந்தையாய் போல சிந்தித்தேன், குழந்தையை போல் பேசினேன். நான் புருஷனாக இருந்த போது குழந்தைகளுக்கு ஏற்றவற்றை ஒழித்துவிட்டேன். ஆசீர்வாதம் தரித்திருப்பதால் நாம் வித்தியாசமாக இருக்க வேண்டும். அல்லது பெருமையுடனும் அல்லது ஆனந்தவுடனும் இல்லாமல் தாழ்மையும் போதிக்கப்பட தக்கவர்களாகவும் சாந்தமாய் இருக்க வேண்டும். ஆசரிவுத்தவை அதன் பலவேறு ஆளுநர்களில் பெறுவதில் அர்த்தம் இருக்க வேண்டும். குறிப்பிட்ட வயதா இருக்கும் போது தானாகவே நடிக்கிற ஒப்புக்கு செய்கிற சடங்குகளை இது இருக்கக்கூடாது. ஆனால் சிந்திக்க செய்யப்படுகிற உடன்படிக்கையின் பரிசுத்தமான செயலாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயலிலும் அதை காட்டுகிற விதத்தில் நாம் ஸ்லாக்கியம் பெற்றுகளாயிருக்கிறோம், நன்றியுடையகளாயும் இருக்க வேண்டும். நாம் எப்போதாவது கூட ஆசீர்வாதத்தை பற்றி சிந்திக்கிவிட்டால் நாம் மாற வேண்டும். நாம் சேவை செய்ய வேண்டும். பிறருக்கு சேவை செய்து நாம் அழைப்பை நிறைவேற்றுவது ஆசீர்வாதம் தரிப்பதின் சரசமமாக நமது மனைவிகளும் பிள்ளைகளும் சேவை செய்யும் மிக முக்கிய கடமைகளை தவிர்ப்போம். சபையில் அழைப்புகளை ஏற்காமலும் ஆர்வமின்றி செய்வதும் அல்லது சௌகரியம் இல்லாமட்டால் பிறரை பற்றி கவலைப்படாமல் இருப்பதும் நாம் இருக்க வேண்டியதில்லாமல் இரட்சகர் அறிவித்தார், உன் தேவனாக கர்த்தனத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. பின்னர் கூறினார், நீ என்னை நேசித்தால் எனக்கு சேவை செய்ய வேண்டும். ஆசிரிய உத்தவ பொறுப்பின் எதிர்மாறானது சுயநலம். அது நமது குணத்தின் தன்மையாக இருந்தால் நாம் மாற வேண்டும். நமது தகுதியாக இருக்க வேண்டும். நெருக்கமாக முக்காடு மூக்கு உருசுகிறவாறு உதவ வேண்டும் நின்று பேச வேண்டும் என சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு ஆசிரிய உத்தவ கூட்டத்தில் பேசிய மூப்பர் ஆலன் போல் எனக்கு திறமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அன்பு சகோதரரே, உலகத்தில் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழக்கங்கள் எப்படி நமது ஆசாரிய உத்தம வல்லமையை நெருக்குகிறது என்பதை கண்டு நாம் விழித்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலரிலிருந்தும் அல்லது கற்பனையுடன் மீறுதல் அல்லது எந்த வகையான நேர்மையை இன்மையிலிருந்தும் தப்பிக்காமல் அது நம்மை நமது குடும்பத்தையும் எதிர்மாறாக பாதிக்காது என நான் நினைத்தால் நாம் ஏமாற்றப்படுகிறோம். மரோனி சொன்னான், அனைத்தையும் பாத்திராய் செய்ய பாருங்கள், கர்த்தர் வல்லமையாய் வழிகாட்டினார், நித்திய ஜீவ வார்த்தைகளுக்கு கருத்தாய் செவிக்கெடுக்க உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நமது தகுதியை தடுக்கிற தீர்க்கப்படாத பாவங்களை ஏதாவது இருந்தால் நாம் மாற்ற வேண்டும். நீங்கள் எத்தகைய மனுஷனாய் இருக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவை கேட்கப்பட்ட கேள்விக்கு முழுமையான பதில் அவர் சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொன்ன என்னை போலிருங்கள் என்பதாகும். கிறிஸ்துவனிடத்தில் வந்து அவரில் பூர்ணப்பட்டிருக்கிற என்ற அழைப்புகளுக்கு மற்றும் தேவைப்படுகிறது மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இரக்கமுடன் அவர் நம்மை தனிமையில் விடவில்லை. மனுஷர் என்னிடத்தில் வந்தால் நான் அவர்களுக்கு அவர்களுடைய பலவீனத்தை காண்பிப்பேன். நான் அவர்களுக்கு பலவீனம் உள்ளவர்களாய் பலமுள்ளவர்களாகவும் இரட்சகரின் பாவ நிவர்த்தனத்தை சார்ந்து நாம் மாற முடியும். இதை குறித்து நான் உறுதியாக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன்.
Young men, you have probably heard before.
சரியான தேர்வுகளை நீங்கள் செய்கிறீர்கள் என அவர் நம்புவதால் இச்சமயத்தில் அவரது பணியில் பங்கேற்க நீங்கள் தேர்ந்து கொள்ளப்படுகிறீர்கள். வாலிபரை ஒரு பெரிய நோக்கத்துக்காக இச்சமயத்தில் பூமிக்கு வர தேவன் உங்களை தேர்வு செய்திருக்கிறார் என்று அர்த்தமுள்ள நீங்கள் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட தலைமுறை என்பதை ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது உண்மை என நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். அதிக தேர்வுகள் என்றால் அதிக சந்தர்ப்பங்கள். அதிக சந்தர்ப்பங்கள் என்றால் நன்மை செய்ய அதிக சாத்தியங்கள். துரதிருஷ்டவதமாக தீமை செய்ய அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. 1974 தலைவர் ஸ்பென்சர் டபிள்யூ கிம்பல் சொன்னார், சாதாரண மனுஷர்களாகிய நாம் கண்டிப்பிடிப்புகளை நமது கைகளில் வைக்க கர்த்தர் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார் என நான் நம்புகிறேன். அவர் அப்படியே செய்திருக்கிறார். மனுஷ வரலாற்றில் நம் நன்மையான பெரு கருவிகளில் ஒன்றாகிய இணையதளத்தோடு நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனுடன் ஏராளமான தேர்வுகள் வருகின்றன. இந்த ஏராளமான தேர்வுகள் எனினும் அத்தனுடன் சமமான பொறுப்பேற்றலையும் கொண்டுள்ளது. அது உலக கொடுக்கிற மிக சிறந்தனவற்றையும் மிக மோசமானவற்றையும் நாம் தொடர்பு கொள்ள வழிவகுக்கிறது. இத்துடன் குறுகிய காலத்துக்குள் நீங்கள் பெரிய காரியங்களை சாதிக்கலாம் அல்லது உங்கள் நேரத்தை வீணடிக்கும். உங்கள் இதயம் எதை விரும்புகிறது என்பதை முக்கியம். நீங்கள் எதை நோக்கி இழுக்கப்படுகிறீர்கள், உங்கள் விருப்பங்கள் எங்கு வழிநடத்துகின்றன. தேவன் மனுஷனுடைய சிந்தங்களைப்படி அவர்களுக்கு அருளிக்கிறார் என்பதை நினைவு கொள்ளுங்கள். மற்றும் அவர் எல்லா மனுஷரையும் அவர்களின் இருதயங்களின் வாஞ்சையைப்படியும் அவர்களது கிரையின்படியும் நியாயம் தீர்ப்பார். தேடுதல்கள் மற்றும் தேர்வு செய்தல் வடிவத்தில் தெரிவிக்கப்படுகிற உங்கள் விருப்பங்களையும் இணையதளம் பதிவு செய்கிறது. அவை எதுவாயிருந்தாலும் அந்த விருப்பங்களை நிறைவேற்ற ஏராளமானவை காத்திருக்கின்றன. நீங்கள் இணையதளங்களை தேடும்போது எதை தொடர்பு கொள்கிறீர்கள், எங்கு இருக்கிறீர்கள், எவ்வளவு நேரம் இருக்கிறீர்கள் மற்றும் உங்களுக்கு ஆர்வப்பட்டுகிற விஷயங்கள் என்பன பற்றிய தடங்களை விட்டு செல்கிறீர்கள். இவ்விதமாக இணையதளம் உங்களை ஒரு சைபர் விவரத்தை உருவாக்கியது. ஒரு வகையில் அது உங்கள் சைபர் ஜீவ புத்தகம். வாழ்க்கையை போல நல்லதோ கெட்டதோ நீங்கள் தேடுவதை இணையதளம் திரும்ப கொடுக்கும். அது மிக திறமையாக செய்கிறது. மூப்பர் நீல் ஏ மேக்ஸ்வெல் இவ்விதமாக கூறுகிறார், நாம் உறுதியாக வாஞ்சிப்பதோ காலப்போக்கில் நாம் அப்படியே ஆவோம், நித்தியத்திலும் அதையே மாறுவோம். நமது விருப்பங்களுக்கு கற்பித்து பயிற்சி அளிப்பதால் மட்டுமே அவை நமது கூட்டாளிகளாகவோ அல்லது எதிரிகளாகவோ ஆக முடியும். என் இளம் சகோதரர்களே, உங்கள் விருப்பங்களுக்கு கற்பிப்பதில் நீங்கள் விழிப்புடன் இல்லாவிட்டால் உலகம் உங்களுக்காக அதை செய்யும். தினமும் உலகம் எதையாவது வழங்க உங்களை தூண்டவும், எதையாவது தேர்வு செய்யவும், எதையாவது விளையாடவும், எதையாவது வாசிக்க அல்லது பார்க்க உங்களை விருப்பங்களில் செலவாக்கு ஏற்படுத்த நாடுகிறது. உங்கள் வாஞ்சைகளை புடமிட்டு சுத்தப்படுத்தி தூக்கிவிடும் வல்லமையாகும். சுயதினம் நம் என்பது நீங்கள் உருவாகிற உங்கள் வல்லமையாகும். நீங்கள் ஆக வேண்டியதை சாத்தான் கட்டுப்படுத்த வேண்டுமென்று அவன் நீங்கள் சுயதனத்தை கட்டுப்படுத்த விரும்புகிறான். இதை செய்ய சிறந்த வழிகளில் ஒன்று கெட்ட பழக்கத்தில் உங்களை வழி செல்லுவது என அவன் அறிவான். தொழில்நுட்பம் உங்களுக்கு சக்தி அளிக்குமா அல்லது அடிமைப்படுத்துமா என்பதை உங்களால் தான் தேர்வு செய்ய முடியும். தெரிந்து கொள்ளப்பட்ட தலைமுறையாகிய உங்களுக்கு உதவவும் உங்கள் விருப்பங்களுக்கு கற்பிக்கவும் உங்களுடைய தொழில்நுட்ப பயன்பாட்டை வழிநடத்தவும் 5 கொள்கைகளை கொடுக்கிறேன். முதலாவது, உண்மையாகவே நீங்கள் யார் என்பதை அறிவது தீர்மானம் செய்வதை எளிதாகும். இந்த உண்மையை மிக தனிப்பட்ட விதமாக சுட்டிக்காட்ட ஒரு நண்பர் எனக்கு இருக்கிறார். அவரது மகன் சுவேஷத்தில் வளர்க்கப்பட்டான். ஆனால் அவன் அவருக்குரிய ஆவிக்குரிய பிரகாரமாக அல்லது தருவதும் போல தெரிய தோன்றியது. அவன் அடிக்கடி ஆசாரியத்துவத்தை பயன்படுத்தும் சந்தர்ப்பங்களையும் ஆலய செல்வதையும் மறுத்தான். அவன் இறுதியத்தில் மாற்றம் வரும் நம்பி என் நண்பர் உருக்கமாக ஜெபித்தான். தான் திருமணம் செய்ய நிச்சயிப்பதாக அவன் கூறினார். கடைசியாக அந்த மகன் சமாதித்தான். ஆனால் கோத்திருப்பதாவிடம் கட்டாயமாக தனியே செல்வதாக சொன்னான். ஆசீர்வாதத்துக்கு பிறகு திரும்பி வந்தபோது அவன் வெளிர உணர்ச்சி வசப்பட்டது போல தோன்றினான். அவன் தன் சிநேகிதி கையை பிடித்து அவளிடம் தனியாக பேசிக்கொண்டு அழுது கொண்டிருந்தான். பின்னர் என்ன நடந்தது என தன் தகப்பனிடம் சொன்னான். வாலிபரே, நீங்கள் யார் என்பதை நினைவு கூறுங்கள். நீங்கள் பரிசுத்த ஆசாரியத்துவம் தரித்திரவர்கள் என்பதை நினைவு கூறுங்கள். நீங்கள் இணையதளம் பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்நாள் முழுவதும் சரியான தேர்வுகளை செய்ய இது உங்களை உணர்த்தும். இரண்டாவது, கிறிஸ்துவின் வார்த்தைகள் என்ன செய்ய வேண்டுமென உங்களுக்கு சொல்லும். வேதங்களை படித்து அவருடன் இணைய உங்கள் வாஞ்சைகளை வடிவமாக்கிற கர்த்தரின் மனதையும் சித்தத்தையும் அறியுங்கள். செய்ய அது மிக எளிதாயிருப்பதால் செய்யாமல் இருக்கவும் எளிதாயிருக்கிறது. நம்மில் அநேகர் ஒரு குறுஞ்செய்தியையே அல்லது சமூக ஊடக அண்மை செய்தியையோ வாசிக்க நாம் எதை செய்ய கொண்டிருந்தாலும் உடனே நிறுத்தி தயாராயிருக்கிறோம். வேதத்தில் காணப்படும் கர்த்தரிடமிருந்து வரும் செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதா? சகோதரர்களே, கிறிஸ்துவின் வார்த்தைகளை தினமும் ருசிக்க நினைவூட்டதாக உங்கள் தொலைபேசி ஆலாரத்தை அமைத்திட நான் உங்களை அழைக்கிறேன். உங்கள் செல்போனில் முழு சார்ஜ் வீட்டை விட்டு செல்லும் முக்கியமாக இருப்பது போல ஆவிக்குரிய வித்தியாசமாகவும் முழுமையாக சார்ஜ் செய்யப்படுகிறது கொடுப்பது மிகவும் முக்கியம். உங்கள் போனை நீங்கள் பிளாக் செய்யும் போதெல்லாம் ஆவிக்குரிய வல்லமையின் மிக முக்கிய அதிகாரமாக ஜபம், வேதப்படிப்பு போன்ற பரிசுத்த ஆவியிடமிருந்து உணர்த்தலுடன் உங்களை சார்ஜ் செய்யக்கூடியவற்றை சார்ஜ் செய்து விடுகிறீர்களா என உங்களையே கேளுங்கள். உங்கள் பாதையை தீர்மானிக்கிற சிறிய ஆனால் மிக முக்கிய அன்றாட தேர்வுகளை செய்ய கர்த்தரின் மனதையும் சித்தத்தையும் அறிய உங்களுக்கு அது உதவும். நான்காவது, ஸ்மார்ட்போனை வைத்திருப்பது உங்களை புத்திசாலியாக்குவது. நீங்கள் காரோட்டுங்கள். நீங்கள் வகுப்பில் இருக்கும்போது பாடத்தை கவனியுங்கள். நீங்கள் நண்பர்களோடு இருக்கும்போது அவர்களோடு பேசுங்கள். பல வேலைகளை செய்வது ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு கவனத்தை திருப்ப வழிவகுக்கும். கடைசியாக, அவரது நோக்கங்களை நிறைவேற்ற கர்த்தர் தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கிறார். தொழில்நுட்பத்தின் தெய்வீக நோக்கமானது இரட்சிப்பின் பணியை துரிதப்படுத்துவதையாகும். ஏனெனில் உங்களுக்கு அதிக கொடுக்கப்பட்டிருப்பதால் நீங்கள் அதிகம் கொடுக்க வேண்டும். அவரது பணியை அடுத்த நிலைக்கு கொண்டு போக இந்த மாபெரும் கருவிகளை நீங்கள் உபயோகிக்க என் தலைமுறையின் அதிக கற்பனைகளுக்கு அப்பாலுள்ள வழிகளால் சுவேஷத்தை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இது கர்த்தரின் சபை என நான் சாட்சி அளிக்கிறேன். இச்சபை இச்சமயத்தில் அவரது பணியில் பங்கேற்க நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் சரியான தேர்வுகளை செய்ய அவர் உங்களை நம்புகிறார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைமுறை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.
Thank you, brethren, for these inspired messages.
சகோதரர்களே, இந்த அருமையான செய்திக்காகவும் நன்றி சொல்கிறேன். சேர்ந்தசை குழுவும் கூட்டத்தினாரும் இப்போது எழுதென்று சேர்ந்து ரிஜாய்ஸ் த லார்ட் பாடுவார்கள். பாட நிறைவில் உங்களிடம் பேசுவது எனது சிலாக்கியமாயிருக்கும். என் குறிப்புகளை தொடர்ந்து பிரதான தலைமின் முதலாம் ஆலோசனை தலைவர் ஹென்றி வி ஐரிங் பேசுவோம்.
Nearly 200 years ago, the American short story
இந்த பரிசுத்த பணிக்கு ஒரு பாதி முயற்சி மட்டுமே கொடுக்க தனிப்பட்ட குடும்பங்களும் கிறிஸ்துவின் சபையாக நாம் இருந்து சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்காவின் குழந்தைகளுக்கு ரிப் வான் விங்கிளின் ஒரு உடனே இலக்கியம் முக்கிய கதாபாத்திரமாக. ஒரு நாள் அவருடைய நாயுடன் மாலைகளில் அவன் சுற்றி கொண்டிருந்த போது வழக்கத்திற்கு மாறாக உடனடைந்த பாதி மது அறிந்து விளையாடி கொண்டிருந்த ஒரு பிரிவினைகளை காண்கிறான். அவர்கள் கொடுத்த சிறிது மதுவை அறிந்த பின் போதையாகி ஒரு கண நேரம் அவன் தன் கண்களை மூடினான். மீண்டும் அவன் தன் கண்களை திறந்த போது அவனது நாய் விட்டுவிட்டோம். அவன் துப்பாக்கியும் திருப்பி பிடித்திருப்பதால் அவனுக்கு நீண்ட நாள் தடி தாடி வளர்ந்திருப்பதை கண்டு வியப்பிட்டான். ரிப்பானுடைய கிராமத்துக்கு திரும்பி வந்து எல்லாமே மாறியதை கண்டான். அவனுடைய மனைவியும் மறைத்தது போய் அவனுடைய நண்பர்களும் அவங்கிருந்து போயிருந்தார். ஆம், 20 ஆண்டுகளாக ரிப் வான் விங்கிள் தூங்கிக் கொண்டிருந்தான். இந்த போக்கில் வரலாற்றில் அவனது நாட்டின் மிக முக்கியமான காலகட்டங்களை அவன் தவறிவிட்டான். அமெரிக்கா புரட்சியின் போது அவன் தூங்கிவிட்டான். சொற்பொழிவிற்கு ஒரு விவரமாக May 1967 டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் இந்த கதையை பயன்படுத்தினார். இன்று அதே கருத்தை எடுக்கவும் தேவனின் ஆசீர்வாதத்தை தரித்திருக்கிற அனைவரிடமும் மறுஸ்தாபித்தல் நீங்கள் ஈடுபட்டு இருக்கிறீர்களா என்று கேள்வியை கேட்கவும் நான் விரும்புகிறேன். மறுஸ்தாப காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மர்மன் புத்தகத்தை ஜோசப் ஸ்மித் மொழிபெயர்த்தது, ஆசீர்வாதத்துவ திருக்கோள்களை அவர் பெற்றது, சபை ஸ்தாபிக்கப்பட்டது என்று சுஷியத்தின் மறுஸ்தாபிதம் முடிந்துவிட்டதாகவும் ஏற்கனவே நடந்துவிட்டதாகவும் சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே மறுஸ்தாபித்தம் என்பது தொடர்ந்து கொண்டிருப்பது. இப்போது அதில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் வெளிப்படுத்திய சகலமும் இப்போது அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சகலமும் அவர் இன்னமும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அநேக மகத்தான முக்கியமான காரியங்களுக்கும் அதில் அடங்கியிருக்கின்றன. சகோதரரே, நமது இரட்சகரின் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான 2வது வருகையில் நிறைவு பெறுகிற நீண்ட காலத்திற்கு முன் கூறப்பட்ட ஆதியத்தின் காலமான அந்த அங்கமே இன்றைய அதிசய முன்னேற்றங்கள். உலக சரித்திரத்தின் மிக விசேஷ காலங்கள் இது ஒன்று. பூர்வ கால தீர்க்கதரிசிகள் நம் காலத்தை காண வஞ்சித்திருக்கிறார்கள். ஆநித்தியத்தில் நமது காலம் முடிவு பெறும் போது நமது வாழ்க்கையில் இந்த விசேஷ காலத்திற்கும் தொடர்ந்து போய்கொண்டிருக்கும் கர்த்தரின் பணிக்கு நமது பங்குகளை என்பதை பற்றி என அனுபவங்களை நம்மால் பகிர்ந்து கொள்ள முடியுமா? எங்களுடைய முழு இதயத்தோடு உங்கள ஊக்கத்தோடும் மனதோடும் பலத்தோடும் நாங்கள் கடினமாக ஊழியத்தும் என நம்மால் சொல்ல முடியுமா?
தேவனுடைய
ராஜ்யத்தை கட்டுவதற்கு சம்பந்தப்படவைகளை ஈடுபட்டிருப்பது ஏன் எளிது என்பதற்கு அநேக காரணங்கள் இருக்கின்றன என நான் நினைக்கிறேன். 3 முக்கியமானவைகளை நான் குறிப்பிடுகின்றேன். நான் அப்படி குறிப்பிடும் போது அதில் ஏதாவது உங்களுக்கு பொருந்திருக்கிறதா என சிந்திக்கும்படி நான் உங்களை அழைக்கிறேன். முன்னேற்றத்தை உண்டாக்க சத்தியத்தை நீங்கள் கண்டால், நல்லவற்றிற்கு மற்ற என்ன செய்யப்பட முடியும் என்பதை கருத்து கொள்ள நான் கேட்கிறேன். முதலாவது, சுயநலம். சுயநலம் பற்றி எல்லாவற்றையும் மேலாக தங்களுடைய அருவங்களை சந்தோஷங்களையும் நாடுங்கள். சுயநலமானவர்கள் மிக முக்கிய கேள்வி. எனக்கு அதில் என்ன பயன் இருக்கிறது என்பதே.
சகோதரரே,
இந்த எண்ணம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கட்டுவதற்கு தேவையான உற்சாகத்திற்கு எதிராயிருப்பது தெளிவுபடுகிறது என்பதை உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறது என நிச்சயம். சுயநலற்ற சேவைக்கு மேலாக நமது சுவிசேஷத்தை நாம் நாடும்போது நமது முன்னுரிமைகளை நமது விருப்பங்களையும் சந்தோஷங்களும் முக்கியத்துவம் கொடுக்கிறது. கடந்த தலைமுறைகளை ஒவ்வொரு வீணான பகடுகளும் போராடினார்கள். ஆனால் இன்று நம்மிடம் அநேக வெவ்வேறான வடிவங்கள் வீணான பகட்டுகள் இருக்கின்றன. தங்களையோ தங்கள் எடுக்கும் புகைப்படங்கள் இந்த ஆண்டின் பிரபலன வார்த்தையாக ஹாகஸ்போர்ட் அகராதி சம்பவத்தில் அறிவித்திருப்பதை எந்த எச்சரிக்கை அடையாளம் காணப்படுவதற்கான ஒரு விருப்பம் நாம் யாவருக்கும் இருப்பது இயற்கை. நம்மை நாம் அமைதிப்படுத்துவதிலும் சந்தோஷப்படுவதிலும் எந்த தவறும் இல்லை. ஆனால் நமது நோக்கத்தின் ஒரு முக்கிய பகுதியாக உலகத்தின் பலனையும் கீர்த்தியும் நாடும் போது, கர்த்தரின் பணிக்கு தாராளமாக நம்மையே நாம் கொடுக்கும் போது வருகிற மீட்பின் சந்தோஷத்தின் அனுபவங்களை நாம் தவறிவிடுவோம். தீர்வு என்ன? எப்போதும் போல் கிறிஸ்துவின் வார்த்தைகளில் பதில் காணப்படுகிறது. ஒருவன் என் பின்னே விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி கடவான். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக சுவிசேஷத்துக்காக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். நமது ரட்சகரத்தில் தங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக சமர்ப்பித்து தேவனுக்கு சக மனுஷர்களுக்கும் சேவை செய்பவர்களின் சுயநிலத்தை அல்லது தற்பெருமையும் ஒருபோதும் அணிவிக்காத ஒரு வல்லமையும் பரிபூர்ணத்தையும் வாழ்க்கையில் காண்வார்கள். சுயநிலையின்மை அவர்களுக்கே கொடுக்கப்படும் ஒரு புன்னகை, ஒரு கைகுலுக்கல், ஒரு கட்டி அழுத்தல். சொல்வதை கேட்க நாம் செலவழத்தில் ஊக்கமளிக்கும் ஒரு மேன்மையான வார்த்தை அல்லது அக்கறையான ஒரு தோற்றம் போன்ற நன்மைக்கான ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிற இவைகளே தயாளத்தின் ஒரு சிறிய செயல்கள். இந்த அன்பின் செயல்கள் எல்லாம் இருதயங்களிலும் வாழ்க்கையிலும் மாற்றும். நமது துணை மற்றும் குடும்பத்தையும் சேர்த்து நமது சக மனுஷரையும் நேசிக்கவும் சேவிக்கவும் கிடைக்கிற அளவில்லாத சந்தர்ப்பங்களை நமது அனுகூலத்திற்கு பயன்படுத்தும் போது தேவன் நேசிக்க மற்றவர்களுக்கு செவிக்க நமது ஆற்றல் மிகவும் ஆதரிக்கும். மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கு மனஸ்தாபத்தில் ஈடுபடாமல் இருக்க மாட்டார்கள். உலகத்தின் இந்த மகத்துவமான காலகட்டத்தில் நம்மை ஈடுபடாமல் இருக்க செய்ய மற்றொரு காரியம் போதைக்கு அடைமைத்தனம். போதையின் அடைமைத்தனம் வழக்கமாக தந்திரமாக ஆரம்பிக்கிறது. திரும்ப திரும்ப செய்யப்படும் போதனையின் அடிமைத்தனங்கள் மெல்லிய நூலைகளில் தங்களுக்குள்ள பின்னி பழக்கம் என்று கட்டியான கயிறு இருக்கிறது. அபாசம் படங்கள், மது, பலினம், போதைப் பொருட்கள், புகையல், சூதாட்டம், உணவு, வேலை இல்லாத தளம் போன்ற நம்மை கட்டுப்படுகிற இந்த அடிமைத்தனங்கள் அநேக வடிவங்களில் இருக்கலாம். கர்த்தரின் ராஜ்யத்தில் நமது ஊழியத்தை நிறைவேற்ற நமது தெய்வீக திறமைகள் நம்மிடந்து கலவர நமது புது எதிரான சாத்தான் அநேக விரும்பத்தக்க வழிமுறைகளை பயன்படுத்தியிருக்கிறான். அழிவுக்கு எதுவான போதை அடிமைத்தனங்களால் கட்டுப்படுத்தப்பட்ட தங்களே அனுமதிக்க எப்படி அவருடைய சில உத்தமமான குமாரர்கள் விரும்புகிறார்கள் என்பதை காண அது நமது பரலோக பிதாவை துக்கப்படுத்துகிறது. சகோதரரே, சர்வ வல்லமை உள்ள தேவனின் நித்திய ஆசீர்வாதத்தை வைத்து நாம் தரித்திருக்கிறோம். நாம் உண்மை உன்னதமானவரின் குமாரர்களாக இருந்து மகத்தான ஆற்றலுடன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நமது மகத்தான தெய்வீக ஆற்றலில் அடையாளம் நாம் வடிவமடைக்கப்பட்டிருக்கிறோம். பூலோக ஆசைகளிலும் மனிதனால் உண்டாக்கப்பட்ட போதை அடிமைகளினாலும் கட்டுப்படுத்தினாலும் நமது தெய்வீக ஆற்றில் எல்லைக்கும் போதையின் அடிமை தன்னை தடுப்பது குணமாக்கிவிடுவது மிக எளிதா என்பதை முதல் காரியமாக நமது புரிந்து கொள்ள வேண்டும். இவைகளில் ஒன்றியும் உன் இருதயத்தில் அனுமதிக்க கூடாது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தலைவர் பைனாக் ஏர்ஃபோர்ஸ் என்ற ஒரு மிக விசேஷ விமானத்தில் பயணிக்க பல ஆண்டுகளுக்கு முன் தலைவர் மான்சனுக்கும் எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. பாதுகாப்பு அடியினால் கடுமையாக சோதிக்கப்படும் விமானத்தில் ஏறுவதற்கு முன் தீர்க்கதரிசி பாதுகாப்பு படையினர் சோதித்த போது நான் சிறிதாக தலைமை விமானியின் இருக்கையில் அமர விமானி என்னை அழைத்தார். அநேக ஆண்டுகளாக நான் பறந்த அந்த அற்புதமான விமானத்தை போன்ற விமானத்தில் மீண்டும் அமரும் அனுபவம் ஒரு குறிப்பிடத்தக்கது. ஏறக்குறை சிந்தியக்காமல் என்னுடைய கைகளை P-747 நான்காவது இயந்திர கருவியில் வைத்தேன். அந்த நேரத்தில் ஒரு அன்பான தவறாத ஒரு குரல் பின்னிலிருந்து வந்தது. அது தாமஸ் எஸ் மான்சனின் குரல். அவர் சொன்னார், டியேட்டர், அதை பற்றி எதையும் சிந்திக்காதே.
நான்
எதையும் ஒப்புக்கொள்ளவில்லை, ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் என்பதை தலைவர் மான்சன் அறிவார். நாம் செய்யக்கூடாத காரியங்களை செய்ய நாம் சோதிக்கப்படும் போது நம்பிக்கையான குடும்பத்தின் நண்பர்களின் நமது அன்பான தீர்க்கதரிசியின் எப்போதும் நமது இரட்சகரின் அன்பான எச்சரிகளுக்கு செவி கொடுப்போமாக.
And of course, always the Savior. The best defense.
போதை அடிமை தனத்திற்கு எதிரான சிறந்த பாதுகாப்பு அதை எப்போதும் ஆரம்பிக்காமல் இருப்பதே. ஆனால் தங்களை போதையின் அடிமைத்தனத்தின் பிடியில் உள்ள காண்பவர்களை என்ன செய்வது? எல்லாவற்றிலும் முதன்மையாக நம்பிக்கையாக இருப்பது என்பதை தயவு செய்து அறிந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களிடமிருந்து, சபை தலைவர்களிடமிருந்து, பயிற்சி பெற ஆலோசகர்களிடமிருந்து உதவியை நாடுங்கள். உள்ளூர் சபை தலைவர்களால் இணைத்தாலும் மூலமாக சில பகுதிகளில் எல்டிஎஸ் மெம்பர் சர்வீஸ் மூலமாக போதை அடிமைத்தன மீட்பின் உதவியை சபை வழங்குகிறது.
But the Lord will not
ரட்சிக்கரின் உதவியுடன் அடிமைத்தனத்தை உங்களால் மேற்கொள்ள முடியும் என்பதை எப்பொழுதும் நினைவுக்குறுங்கள். அது நீண்டதாகவும் கடினமாக பாதையில் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் மாறுவதற்காக பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவிக்க உங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் பரணாயிருப்பார். விசுவாசத்தை இழுக்காதீர். உங்கள் இருதயங்கள் கர்த்தரிடத்தில் நெருக்கமாக வைத்திருங்கள். அவர் உங்களுக்கு விடுதலையின் வல்லமையாக கொடுப்பார். அவர் உங்களை விடுதலையாக்குவார். என் அன்பான சகோதரர்களை, அடிமைத்தனத்திற்கு நடத்தக்கூடிய பழக்கங்களிலிருந்து எப்போதும் தூர இருங்கள். அப்படி செய்பவர்கள் தாங்கள் முழு இருதயத்தோடும் ஊக்கத்தோடும் மனதோடும் பலத்தோடும் தேவனின் சேவைக்கு தங்களை அர்ப்பணிக்க முடியும். அவர்கள்
The third obstacle that prevents us from fully engaging
இந்த பணியில் நாம் முழுமையாக இருப்பதிலிருந்து நம்மை தடுக்கிற மூன்றாவது தடை, நாம் சந்திக்கிற அநேக போட்டியிடம் முன்னிறுமைகளில் ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு திசைகளிலும் போக முயற்சிக்கிற ஒரு டசன் மாடுகளில் எழுப்புகிற ஒரு வண்டியை போல் நம்மில் சிலர் சுறுசுறுப்பு உள்ளவர்களாக இருக்கிறோம். அதிகமான சக்தி வீரமாய் படுகிறது, ஆனால் வண்டி எங்கும் போவதில்லை. ஒரு பொழுதுபோக்கு, ஒரு விளையாட்டு, விடுமுறை ஆர்வங்கள் மற்றும் சமுதாய அரசியல் பிரச்சனைகளை போன்றவைகளுக்கு பின்னால் செல்ல வழக்கமாக நமது சிறந்த முயற்சிகளை நாம் அர்ப்பணிக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் நல்லதாகவும் மதிப்புள்ளதாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய உயர்ந்த முன்னேற்மைக்கு வேண்டியதா இருக்கிறது? நேர்வே சக்தியை அது நமக்கு கொடுக்கிறதா? தீர்வு என்ன? மீண்டும் ஒருமுறை அது இரட்சகரின் வார்த்தையிலிருந்து வருகிறது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருங்கள் இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீர் அன்பு கூறுவாய் இருப்பது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் இருப்பது. இந்த இரண்டு மகத்தான முன்னுரிமைகளை முன்னால் வாழ்க்கையில் எல்லாமே இரண்டாவதாக இருக்க வேண்டும். அதிகமான நேரத்தை செலவிப்பது எளிதாயிருக்கலாம். சகோதரரே, தேவனையும் நமது ஆண்டவரிடையும் நேசிக்கிற ஒரு ஜனமாயிருக்க ஆசீர்வாதத்தை தரித்திருக்கிற நமக்கு பொறுப்பளிக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதத்தை தரித்திருக்கிறவர்கள் வார்த்தைகளிலும் செயலிலும் மூலமாக அந்த அன்பை காட்ட நாம் வஞ்சை உள்ளவர்களாயிருக்கிறோம். இந்த கொள்கைகளை வாழ்பவர்கள் மறுஸ்தாபத்தில் ஈடுபட்டிருக்க மாட்டார்கள். தூங்குகிற நீ விழுந்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை விகாசிப்பார் என அப்போஸ்தலர் பவுல் சொன்னார். அன்பான நண்பர்களே, நீங்கள் ஒளியில் குமாரர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சூழ்நிலையத்தை அனுமாதீரீர். அடிமை தனத்திற்கு நடத்தும் பழக்கங்களை அனுமதியாதீர். அக்கறை அற்றவை அல்லது ஆசீர்வதிக்கப்பட்ட சிஸ்துவத்திலிருந்தும் மேன்மையிட செய்யும் ஆசரிவுத்த செய்திகளிலும் பிரீதிவிட்டு அமைதியாயிருக்கையில் போட்டியிடும் முன்னுரிமைகளை அனுமாதீர். இந்த பரிசுத்த பணிக்கு ஒரு பாதி முயற்சி மட்டுமே கொடுக்க தனிப்பட்டவர்களாக குடும்பங்களாக கிறிஸ்துவின் சபையாக இது நமக்கு மிக முக்கியம். வாரத்திற்கு அல்லது நாள் ஒன்றுக்கு இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக இருப்பது ஒன்றை செய்வதல்ல, அது எப்போதும் செய்யக்கூடியது. கர்த்தருடைய உண்மையாக ஆசீர்வாதத்தை தரித்திருப்பவர்கள் அவருடைய வாக்கு தத்துவம் ஏறக்குறை புரிந்து கொள்ள கடினமானது. இந்த இரண்டு ஆசீர்வாதங்களுக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்து தங்களுடைய அழைப்புகளை நிறைவேற்றுகிறவர்கள் தங்களுடைய சரீரங்களையும் புதுப்பிக்க ஆவியால் பரிசுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே என்னுடைய பிதாவுக்குள் சகலமும் அவனுக்கு கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் சுதிகாரிக்கும் வல்லமையும் பரிசுத்த ஆவின் மற்றும் வல்லமையும் மனக்குலத்தின் குணப்படுத்திய பாதுகாக்கும் என நான் சாட்சியளிக்கிறேன். இரட்சகரின் அழைப்புக்கும் செவி கொடுப்பது ஒரு வஞ்சியுள்ள மனதுடனும் இருதயத்தின் முழு நோக்கத்துடனும் அவரை பின்பற்றுவது எங்களின் சிலாக்கியம். எங்களுக்கு பரிசுத்த கடமையும் எங்களுக்கு சந்தோஷமும் நாம் பிணைக்கப்பட்டிருக்கின்ற சங்கிலியின் உதறி தள்ளி அங்கிருந்து தள்ளியிருந்து வெளிவருவோம். ஒரு மகத்தான பணியின் இரட்சகரின் திரும்ப வருகைக்காக ஆயத்தப்படுவதற்காக நாம் ஆஸ்திபாரத்தை அமைப்பதற்காக நாம் விழிப்புணர்வுகளாக இருந்து நம்மை செய்வதில் களைப்படாதிருப்போமாக. சகோதரரே, மறுஸ்தாபித்த சத்தியத்தின் அழகிற்கு வல்லமைக்கும் ஒரு சாட்சியாக உங்களில் எடுத்துக்காட்டின ஒளியை நீங்கள் சேர்க்கும் போது மறுஸ்தாபித்தின் பணியில் நீங்கள் ஈடுபட்டிருப்பீர்கள். இதை நான் சாட்சி அளித்து என்னுடைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.
My dear brothers, I'm grateful to be in this meeting with you tonight.
நான் இங்கே இருக்க மிக சந்தோஷமாக இருக்கிறேன். பரலோக பிதா, உங்களுடன் இருக்க நான் ஜெபிக்கிறேன். நம் அனைவருக்கும் கதாநாயகர்கள் உண்டு. குறிப்பாக நாம் இளம் வயதிகளாக இருக்கும்போது நான் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் நியூ ஜெர்சியில் பிரின்ஸ்டனில் பிறந்து வளர்ந்தேன். நாங்கள் வசித்த இடத்துக்கு அருகில் இருந்த பிரபலமான விளையாட்டு குழுமங்கள் நியூயார்க் சிட்டியில் இருந்தன. அது மூன்று தொழில்முறை பேஸ்பால் குழுமத்திற்கு ஏற்படையில் இருந்தது. புரூக்ளின் டாட்ஜர்ஸ், நியூயார்க் ஜெயின்ஸ், நியூயார்க் யாங்கிஸ் மற்றும் ஃபிலடெல்ஃபியாவுக்கு பக்கத்தில் இருந்ததால் பில்லி இருந்தது. அதன் குழுமங்களில் திறமையான கதாநாயகர்கள் அநேகர் இருந்தனர். நியூயார்க் யாங்கியாக ஜோ டிமாஜியோ எனது பேஸ்பால் கதாநாயகர். எங்கள் வீட்டுக்கு அருகில் இருந்த பள்ளி மைதானத்தில் என் சகோதரர்களுக்கும் நண்பர்களும் பேஸ்பால் விளையாடிய போது ஜோ டிமாஜியோ செய்வதாக நான் நினைத்தது போல மட்டையை சுழற்றினேன். நான் வளர்ந்த போது என் அப்பா என்னை யாங்கி விளையாட்டு அரங்கத்துக்கு அழைத்து சென்றார். இதுதான் நான் ஜோ மாகியோ ஆடியதை பார்த்து ஒரே முறை நான் இன்னமும் அங்கிருப்பதைப் போலவே நினைக்கிறேன். இப்போது எனது பேஸ்பால் திறமைகள் என் சிறு வயது கதாநாயகனின் அருகில் கூட வந்ததில்லை. ஆனால் நான் பந்தை நன்றாக அடித்து சில தடவைகளை என்னால் முடிந்தவரை அவனது சக்தி வாய்ந்த சுழற்றலை நான் காப்பியடித்தேன். நான் கதாநாயகர்களை தேர்வு செய்யும் போது நாம் அவர்களிடம் எதனால் கவரப்படுகிறோமோ அதை அறிந்தோ அறியாமலோ காப்பியடிக்க தொடங்குகிறோம். மகிழும்படியாக என் ஜானமாக மிக்க ஜானமிக்க பெற்றோர் சிறுவனான் எனது வயதில் பெரிய கதாநாயகர்களை வைத்திருந்தார்கள். என் அப்பா என்னை இப்போ எனது பேஸ்பால் கதாநாயகன் ஆடுவதை காண ஒரு முறை அழைத்து சென்றார். ஆனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கதாநாயகனான ஒரு ஆசாரியத்துவ மனுஷனை காண செய்தார். அந்த கதாநாயகர் என் வாழ்க்கையை வடிமாக்கித்தார். கூட்டங்களுக்காக எந்த அப்பா அம்மாவை ஒரு இளைஞன் கூட்டி வந்தான். ஆனால் அவன் ஒருபோதும் வீட்டினுள் வந்ததில்லை. அவன் அங்கத்தினரல்லை. அவனை எங்கள் வீட்டிற்குள் அழைப்பதில் என் அப்பா வெற்றி கண்டார். அவன் ஞானஸ்தானம் பெற்று எனது முதல் ஒரே அரோனிய ஆசிரியத்துவ தலைவனானான். அவன் என் ஆசாரியத்துவ கதாநாயகனானான். ஒரு விதவைக்கு விறகு வெட்டும் நிகழ்ச்சியை நாங்கள் முடிந்த பிறகு பரிசாக அவன் கொடுத்த மர சிலையை நான் இன்னமும் நினைவில் வைத்திருக்கிறேன். ஒரு தேவ ஊழியரை நியாயமாக புகழும்போது அவனைப் போல செய்ய முயன்றிருக்கிறேன். அந்த சிறு கிளையில் இன்னொரு கதாநாயகனையும் நான் தேர்வு செய்தேன். அவன் அமெரிக்க ஐக்கிய நாட்டு கடற்படையில் கப்பலடை வீரன். தன் பச்சை சிறுடையை அணிந்து எங்கள் கூட்டத்திற்கு வந்தான். அது சண்டை நேரம். அதுவே அவனை எனது கதாநாயகனாகியது. அவனது கல்வியை தொடர கடற்படையிலிருந்து பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தான். அவனது இராணுவ உடையினையை விட பிரின்ஸ்டன் பல்கலைக்கழக கால்பந்து குழுவின் தலைவனாக பாமர் ஸ்டேடியத்தில் விளையாடினான். அவன் பல்கலைக்கழக கூடைப்பந்து அணியிலும் அடங்க கண்டிருக்கிறேன். அவர்களது பேஸ்பால் அணியிலும் முக்கிய பந்து பிடிப்பவனாக ஆடுவதை கவனித்திருக்கிறேன். ஆனால் அதற்கு மேலாக எனது வலது மற்றும் இடது கைகளில் கூடைப்பந்தை கூடையில் போட கற்றுக் கொடுக்க எங்கள் வீட்டுக்கு வந்தான். அவன் எனக்கு அத்திறமைகள் தேவை, ஏனெனில் நல்ல அணிகளை விளையாடுவேன் என சொன்னான். நான் அதை எப்போது அறியவில்லை. ஆனால் பல ஆண்டுகளாக எனக்கு ஒரு மாதிரி ஆசாரியத்துவ மனுஷனாக இருந்தான். நீங்கள் விரும்பினாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு மாதிரி ஆசாரியத்துவ மனுஷனாக இருப்பீர்கள். நீங்கள் இந்த ஆசாரியத்துவத்தை ஏற்றுக்கொண்ட போதே நீங்கள் ஏற்றப்பட்ட மெழுகுவத்ரியாக்கிறீர்கள். உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வழிகாட்ட கர்த்தர் உங்களை விளக்கு தண்டின் மேல் வைத்திருக்கிறார். இதை விசேஷமாக நீங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு உண்மையாகவே பொருத்தம். நீங்கள் சிறந்த மாதிரியாகவோ அல்லது சரீர மாதிரியாகவோ அல்லது மோசமான மாதிரியாகவோ இருக்கலாம். உங்களுக்கு ஒரு பொருட்டல்ல என நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு அது பொருட்டாக இருக்கும். அதை அவர் இப்படி சொல்றார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலில் முடிவைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்போது அது வீட்டினுள் அனைத்திற்கும் வெளிச்சம் கொடுக்கும். நான் பணியாற்ற அதிர்ஷ்டம் பெற்றிருந்த குடும்பங்களில் மகத்தான ஆசாரியத்துவம் தரித்திருத்தவர்களின் உதாரணங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளேன். பிறர் பின்பற்ற ஒரு உதாரணமாயிருந்து அவர்கள் எனக்கு செய்ததை நீங்கள் எனக்கு செய்யலாம். என் கதாநாயகர்களாயிருந்த ஆசாரியத்துவம் தரித்தவர்களின் மூன்று பொது குணாதிசயங்கள் கவனத்திற்கு வருகிறேன். ஒன்று ஜபத்தின் முறை, இரண்டாவது சேவை செய்யும் பழக்கம், மூன்றாவது ஏர்மையாய் இருக்க பாறை போன்ற உறுதி. நாம் அனைவரும் ஜபிக்கிறோம். ஆனால் நீங்கள் ஆக விரும்புகிற ஆசாரியத்துவம் தரித்தவர் அடிக்கக்கூடிய உண்மையான நோக்கத்துடனும் ஜெபிக்கிறார். மாலையில் நீங்கள் முழங்காலிட்டு அந்த நாளின் ஆசீர்வாதங்களுக்காக தேவனுக்கு நன்றி தெரிவிக்கிறீர்கள். பெற்றோருக்காகவும் ஆசாரிய ஆசாரியங்களுக்காகவும் நீங்கள் பின்பற்றிருக்கிற உதாரணங்களுக்காகவும் நன்றி தெரிவிக்கிறீர்கள். அந்த நாளில் யார் எப்படி உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்தார்கள் என உங்கள் ஜபங்களில் சிறப்பாக விவரிக்கிறீர்கள். அதற்கு சில நிமிடங்களுக்கும் சிறு சிந்தனையும் பிடிக்கும். அது உங்களை ஆசாரியத்துவத்துக்கு மாற்றும் ஆச்சரியப்படுத்தும். மற்றும் நீங்கள் மன்னிப்புக்காக ஜபிக்கும் போது நீங்கள் பிறரை மன்னிக்க காண்பீர்கள். அவரது அன்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது உங்கள் அன்பு தேவைப்படுகிறவர்களை போர் புயராக நினைப்பீர்கள். மீண்டும் அந்த அனுபவம் உங்களை ஆசாரியத்துவத்தும் நாளடைவில் அது உங்களை மாற்றும். அப்படிப்பட்ட உருக்கமான நீங்கள் மாற்றப்படுகிற ஒரு விதமாவது நீங்கள் உண்மையிலேயே தேவனின் பிள்ளை என உணர்வீர்கள். நீங்கள் தேவனின் பிள்ளை என அறியும் போது அவர் உங்களிடம் அதிகம் எதிர்பார்க்கிறார் எனவும் அறிவீர்கள். அவரது பிள்ளையாக அவரது போதனைகளையும் அவரது நேச குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகளையும் பின்பற்ற எதிர்பார்ப்பார். நீங்கள் பிறரிடம் தாராளமாகவும் அன்பாகவும் இருக்க உங்களை எதிர்பார்ப்பார். நீங்கள் ஒருமையாகவும் சுயநலத்துடனும் இருந்தால் அவர் ஏமாந்து போவார். உங்களில் சிலர் ஏற்கனவே தன்னலமற்ற ஆசாரியத்துவ சேவையின் மாதிரிகளாக இருக்கிறீர்கள். உலகிலுள்ள ஆலயங்களில் ஆசாரியத்துவம் தரித்திரவர்கள் சூரியோதயத்துக்கு முன்பே வருகிறார்கள். சிலர் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு நீண்ட நேரம் சேவை செய்கிறார்கள். அந்த நேரம் மற்றும் முயற்சியின் தியாகத்துக்கு உலகின் அங்கீகாரமோ பொது அந்தஸ்தோ வழங்கப்படுவதில்லை. முந்தியும் பிந்தியும் அங்கு வேலை செய்பவர்களின் முகங்களில் சோர்வை விட மகிழ்ச்சியை பார்க்கிறேன். அப்படிப்பட்ட சுயநலமற்ற ஆசாரியத்துவ சேவைகளை பெறும் பிரதிபலிப்புகள் உண்டு. ஆனால் ஆவி உலகத்திலுள்ள அவர்கள் சேவை செய்தவர்களோடு அவர்கள் பகிர்ந்து கொள்கிற ஆனந்தம் சிறு துளியே ஆகும். தேவராஜ்யத்தை சார்ந்து இருப்பதால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களின் பற்றி பேசுகிறவர்களின் முகத்தில் அதே மாதிரியான மகிழ்ச்சியை பார்த்திருக்கிறேன். சில மாதங்களுக்கு முன்பு கூட அவர் சபையின் அங்கத்தினரே இல்லை. இப்போது அங்கு ஊழியக்காரர்கள் போதிக்கிறார்கள். அவரிடமிருந்து எண்ணிக்கையிலும் பலத்திலும் ஒரு கிளை வளர்கிறது. ஆனால் அதை விடவும் தங்கள் வாயை இறப்பவர்களுக்கும் பரலோக பிதாவின் பிள்ளைகளின் கர்த்தரின் கூடுகையை துரிதப்படுத்துபவர்களுக்கும் அவர்கள் ஒளியாயிருக்கிறார்கள். நீங்கள் ஜபித்து பிறருக்கு சேவை செய்யும் போது நீங்கள் தேவனின் பிள்ளை என்கிற உங்கள் அறிவு வளரும். அந்த விதத்தில் நேர்மையற்றவராக இருந்தால் அவர் கவலையடைகிறார் என நீங்கள் அதிகமாய் அறிவீர்கள். உங்களிடத்தில் இல்லாததை எதையும் எடுப்பதற்கு அதிக கவனமாக இருப்பீர்கள். உங்கள் முதலாளிகளுடன் மிக நேர்மையாக இருப்பீர்கள். நீங்கள் செய்வதாக ஏற்றுக்கொண்ட கர்த்தரால் கொடுக்கப்பட ஒவ்வொரு பணியையும் முடிக்கவும் நேரடி செல்லவும் மிகவும் தீர்மானமாக இருப்பீர்கள். வீட்டு போதனைக்காரர்கள் வருவார்களா என ஆச்சரியப்படுவதை விட கற்பிக்க நீங்கள் அழைக்கப்பட குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளை உங்கள் வருகையை ஆவலுடன் எதிர்பார்ப்பார்கள். எனது செய்தியும் நன்றி பற்றியதுதான். உங்கள் ஜபங்களுக்காக நன்றி தெரிவிக்கிறேன். உங்களிடம் எல்லா பதில்களும் இல்லை என்ற உண்மையை அறிந்து உங்கள் முழுங்காலில் நின்றதற்காக நன்றி தெரிவிக்கிறேன். உங்கள் நன்றியை தெரிவிக்கவும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்தினர் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்களை பெறவும் பரலோகத்தின் தேவனிடம் ஜபிக்கிறேன். பிறருக்கு உங்கள் சேவைக்காகவும் உங்கள் சேவைக்கு அங்கீகாரம் தேவையில்லை என உணர்த்த நேரங்களுக்காகவும் நன்றி தெரிவிக்கிறேன். நமது சேவைக்கு இந்த உலகில் நாம் பலன் நாடினால் நாம் பெரிய ஆசீர்வாதங்களை இழக்க நேரிடும் என்ற கர்த்தரின் எச்சரிக்கைகளை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் தங்கள் ஆலயங்களிலும் வீதிகளையும் செல்வது போல உனக்கு முன்பாக தாரை உதவியாதோ அவர்கள் தங்கள் பயனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கின்றேன். அப்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். எனது மாபெரும் ஆசாரியத்துவமும் தரித்து மாதிரியாயிருந்தவர்கள் அவர்களது கதாநாயக தன்மைகள் இருப்பதாக எளிதில் அடையாளம் காண்பதில்லை. பின்னர் அவர் சபையின் ஞாயிறு பிள்ளையின் பொது வாரிய அங்கத்தினராக இருந்தார். இருப்பினும் அவரது ஆசாரியத்துவ சேவையை பற்றி கவனமாக தாழ்மையாக பேசுகிறேன், ஏனெனில் அவர் அப்படிப்பட்ட இருந்தார் தகப்பனார். எனது குழந்தை பருவ கதாநாயகனாக அப்படியே அவன் ஒருபோதும் தனது ஆசாரத்துவ சேவை பற்றியோ சாதனை பற்றியோ என்னிடம் பேசவில்லை. அவன் சேவை செய்தான். ஆகவே உங்கள் ஆசாரித்துவத்தால் ஆசீர்வதிக்க விரும்பும் உங்களுக்கு எனது ஆலோசனை தேவை. தேவனை தவிர அனைவருக்கும் இரகசியமாகவே இருக்கட்டும். அவரிடம் ஜபங்கள் உங்கள் வாழ்க்கையின் எல்லா நன்மைகளுக்காகவும் அவருக்கு நன்றி தெரிவியுங்கள். நீங்கள் சேவை செய்ய உங்கள் வழியில் யாரை அவர் வைத்திருக்கிறார் என அறிய அவரை கேளுங்கள். அச்சேவையை கொடுக்க உங்களுக்கு உதவுமாறு அவரிடம் கெஞ்சுங்கள். நீங்கள் மன்னிக்கப்படியாக ஜெபியுங்கள். பின்பு அவர்களுக்கு சேவை செய்யுங்கள். அவர்களை நேசியுங்கள். அவர்களை மன்னியுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் செய்கிற எல்லா சேவைகளிலும் நித்திய ஜீவனை போற தகுதி பெற தெரிந்து கொள்ளுகிற ஜனங்களுக்கு உதவுவதை விட பெரிய சேவை எதுவுமில்லை. நமது ஆசாரத்துவத்தை எப்படி பயன்படுத்துவது என்ற சிறந்த பாதையை தேவன் கொடுத்துள்ளார். அவரே அதன் பிற அறிபூரண உதாரணம். அவரது சிறந்த பூலோக ஊழியக்காரர்கள் சிலரிடம் இந்த உதாரணத்தை நான் காண்கிறேன். கர்த்தராகிய தேவன் மோசாயிடம் சொன்னதாவது, பரலோகங்கள் ஏராளமானவை, மனுஷர் அவற்றை எண்ண முடியாது, ஆனால் அவை என்னுடையவை என்பதால் அவற்றை நான் எண்ணி வைத்திருக்கிறேன். ஒரு பூமி கடந்து போனால் பரலோகங்களும் கடந்து போனால் மற்றொன்று வரும். எனது கிரயங்களுக்கும் எனது வார்த்தைகளுக்கு முடிவில்லை, ஏனெனில் இது மனுஷனின் ஆழியாமையையும் நித்திய ஜீவனையும் நிறைவேற்றுவதை எனது கிரயங்களை மகிமையாய் இருக்கிறது. அன்பினால் நான் உதவ வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியும். அந்த பரிசுத்த பணியில் கடைசி நாட்களில் நமது நேரத்துக்காகவும் இடத்துக்காகவும் ஆயத்தப்படுத்தி கொண்டுள்ளோம். பூமியில் தங்கள் நேரத்தின் முக்கிய நோக்கமாக அன்ப அப்பனையை செய்தவர்களின் உதாரணங்களுடன் நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளோம். அந்த வாய்ப்புக்கு எழும்ப நாம் ஒவ்வொருவருக்கொருவர் உதவ வேண்டும் என நான் ஜபிக்கிறேன். பரலோக பிதா ஜீவிக்கிறார். அவருக்கு நான் நன்கு சேவை செய்ய உங்களுக்கு தேவையான உதவிகளுக்கான உங்கள் ஜெபங்களுக்கு அவர் பதிலளிப்பார். இயேசு கிறிஸ்துவே உயிர்த்தெழுத்த கர்த்தர். இது அவரது சபை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சேவை செய்ய அவரது பணியில் அவரது நாமத்தில் செயலாற்றும் வல்லமையே நீங்கள் தெரிந்திருக்கிற ஆசாரியத்துவம். இப்பணிக்கு உங்கள் முழு இருதயத்தையும் நீங்கள் கொடுக்கும் போது அவர் உங்களை உயர்த்துவார். நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படியே நான் வாக்குத்தத்தம் செய்கிறேன். ஆமென்.
சகோதரரே, இம்மாலை பொழுதில் நீங்கள் வந்ததற்கு நாங்கள் நன்றியுடைகளாய் இருக்கிறோம். அதுபோல உணர்த்தலான இசைக்காக ஆசீர்வித்த இசைக்குழுவுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆயத்தம் செய்த உதவியாளர்களுக்கு அனைவருக்கும் பாராட்டுகின்றோம். நமது அன்புக்குரிய தீர்க்கதரிசி தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் பேச கேட்பது நமது சிலாக்கியமாக இருக்கும். தலைவர் மான்சன் செய்திகளை தொடர்ந்து செயற்குழு அபாயுதமி என பாடுவார்கள். பின்பு ஞாயிற்று பள்ளி தலைவர் பணியாற்றி இன்று மாலை விடுவிக்கப்பட்ட சகோதரர் ஓஸ்கிஸ் தோர்பால் நினைவு ஜபம் ஏற்படுத்தப்படும். என் அன்புள்ள சகோதரர்களே, மீண்டும் ஒருமுறை உங்களுடன் இருப்பது மிக அருமையாக இருக்கிறது. உங்களோடு பேச கிடைத்த சந்தர்ப்பங்களுக்கு பதில் அளிக்கும் போது பரலோக உங்கள் உதவிக்காக ஜெபிக்கிறேன். இந்த மாநாட்டு மையத்திற்கு வெளியிலும் உலகத்தின் அதிகமான இடங்களிலும் கூடும் இடங்களிலும் பிற இடங்களிலும் மேலும் ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்தனர். நம்மை ஒரு போதுமான நூல் ஒன்றாக பிரிந்திருக்கிறது. ஏனெனில் தேவனின் ஆசாரி உத்தவத்தை தாங்க நாம் பொறுப்பளிக்கப்பட்டிருக்கிறோம். பூமியின் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க காலத்தில் நாம் இங்கு இருக்கிறோம். நமது வாய்ப்புகளை கிட்டத்தட்ட எண்ணறிவு இருப்பினும் நாம் ஏராளமான சவால்களையும் எதிர்களுக்கும், அவற்றில் சில நமது காலத்துக்கு ஏற்றாக இருக்கின்றன. உலகம் பண்புகளை அதிக அளவில் தூக்கி வீசப்பட்டுள்ள உலக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவம் வெளிப்படையாக கட்டப்பட்டு இருக்கிறது, குறுகிறது. இடுக்கமான பாதையில் இருந்து வழித்தவறி செல்ல வைக்கும் சோதனைகள் நம்மை சுற்றியுள்ளன. இடைவிடாத அழுத்தங்களும் மோசமான செல்வாக்குகளும் தரமாற்றவற்றை கிழந்து எரிந்து ஒரு மகாசாரப்பட்ட சமூகத்தின் மேலோட்டின் இந்த மற்றும் பிற சவால்களின் மித்தம் நமது இலக்கை தீர்மானிக்கிற முடிவுகள் எப்போதும் நமக்கு முன்னே இருக்கின்றன. சரியான முடிவுகளை எடுக்க தைரியம் தேவை. தேவையான போது முடியாது என்று சொல்லலாம், தைரியம் பொருத்தமான போது ஆம் என்று சொல்லும் தைரியம் சரியாக இருப்பதால் சரியானதை செய்ய தைரியம். கர்த்தர் நமக்கு கொடுத்துள்ள பண்புகளிலிருந்து கொள்கைகளும் இருந்து இன்றைய சமுதாய வேகமாக விலக்கி செல்வது இன்றைய வழக்கமாக இருக்கிறது. நாம் கண்டிப்பாக நாம் நம்புவுகளை காத்து கொள்ள அழைக்கப்படுவோம். அதை செய்ய நமக்கு தைரியம் இருக்குமா? பிரதான தலைமையில் அநேக ஆண்டுகளுக்கு அங்கத்தினராக இருந்த தலைவர் ஜே ரூபன் கிளார்க் சொன்னார், விசுவாச குறைவுள்ளவர்கள் முழுமையான விசுவாசத்தை தெரிவித்தால் விசுவாசம் மற்ற தங்கள் சக ஊழியர்களால் கேலி செய்யப்பட கூடும் என உணர்கிறவர்கள் பற்றி அறியப்படாமல் இல்லை. அவர்கள் அதை மாற்றவோ அல்லது தப்பாக விளக்கம் கொடுக்கவோ அளிக்கப்படியாக தாங்க குறையாகவோ அல்லது அதிலிருந்து விலக்கி விட்டது போல பாசாங்கு செய்வார்கள். அவர்கள் மாய மாலக்காரர்கள். அப்படிப்பட்ட முத்திரையை தரிக்க நாம் யாரும் விரும்புவதில்லை. சில சூழ்நிலைகள் நமது விசுவாசத்தை அறிவிக்க நாம் தயங்கியிருக்கிறோமா? நமது சிந்தனைகளை நன்மை கேதுவது செலவுக்கு பெறுகிற இடங்களில் கர்த்தருடைய ஆவி சவிக்கரமாக உண்டாகிற இடங்களில் நாம் இருந்தாலும் நிகழ்ச்சிகள் பங்கேற்றதிலும் சரியானதை செய்ய நமது விருப்பத்தில் நமக்கு நாமே உதவி செய்கிறோம். அவரது மகன் பள்ளிக்கு சென்றபோது ஒரு தகப்பன் கொடுத்த ஆலோசனைகளை சிறிது காலத்திற்கு முன்பு வாசித்ததை நினைவு கூறுகிறேன். இருக்க கூட்டத்தில் இருப்பதாக எப்போதாவது கண்டால் வெளியேறு. அதே அறிவுகளை உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நான் கொடுக்கிறேன். இருக்கக்கூடாத இடத்தில் இருப்பதாக எப்போதும் கண்டால் வெளியேறுங்கள். நாம் ஒவ்வொருவருக்கும் தைரியமாக செயல்படுகிற சந்தர்ப்பம் தொடர்ந்து வருகிறது. தினமும் நமது வாழ்க்கையில் தைரியமும் தேவைப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகளுக்கும் பதில் அளிக்கும் போதும் நாம் தீர்மானங்கள் செய்யும் போதும் அடிக்கடி தேவைப்படுகிறது. ஸ்காட்லாந்து தேச கவிஞர் மற்றும் புதன் எழுதினார், ராபர்ட் லூயின் ஸ்டாவென் சொன்னார், ஒவ்வொரு நாளும் தைரியத்தில் சில சாட்சிகள் இருக்கிறார்கள், ஆனால் உங்களுடைய உதம் மகத்துவம் குறைந்ததல்ல. எனில் எந்த மேலமும் உங்களுக்காக அடிக்கப்படவில்லை. எந்த கூட்டமும் உங்கள் பெயரை கூக்குரலிட்டு சொல்லவில்லை. தைரியம் பல வடிவங்களில் வருகிறது. கிறிஸ்துவ எழுத்தாளர் சார்ல்ஸ் ஸ்டீவனால் எழுதினார், தைரியம் போர்க்களத்தில் மட்டுமல்ல, வீட்டிலும் திருடனை தைரியமாக பிடிப்பது மட்டுமல்ல, தைரியத்தின் உண்மையான பரீட்சையை அமைதியானவை, யாரும் பார்க்காத போது விசுவாசத்துடன் இருப்பது, நீங்கள் தவறாக எண்ணப்படும் போது தனியாக நிற்பது போன்ற உள்ளார்ந்த பரீட்சைகளை இருக்கின்றன. நாம் பயப்படாலும் சரியானதை செய்வது, கிண்டல் செய்யப்பட்டாலும் நமது விசுவாசத்தை காத்து கொள்வது, நண்பர்கள் அல்லது நமது சமூக அந்தஸ்து பயமுறுத்தப்படும் போதும் கூட அந்த நம்பிக்கைகளை காத்துக்கொள்வதையும் இந்த உள்ளார்ந்த தைரியத்தில் நான் சேர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சரியான ஒன்றுக்காக உறுதியாக நிற்பவனில் சில சமயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் இழுக்கப்பட இருக்கலாம். அமெரிக்க ஐக்கிய நாட்டு கடற்படையில் பணியாற்றும் போது வீர செயல்கள் அப்பத்தான் நேரத்தில் தரம் மற்றும் தைரியத்தின் உதாரணங்களையும் அறிந்தேன். நமது விசுவாசத்தை சாராத ஜெபத்தில் அதிகமான பெருமை அடையாத ஒரு 11 வயது கடற்படை வீரனின் அமைதியான தைரியத்தை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். அந்த கம்பெனியின் 250 பேரில் அவனது மறைவிடத்திற்கு அருகில் ஒவ்வொரு நாளும் முழங்கால் இட்டு அவன் மட்டுமே சில சமயங்கள் அவவிசுவாசிகள் கேலிகளும் கிண்டல்களும் மத்தியில் தலை குனிந்து தேவியிடம் ஜெபித்தான். ஒருபோதும் தயங்கதில்லை, ஒருபோதும் தவறவில்லை. அவனுக்கு தைரியமாயிருந்தது. அண்மையில் இருந்த உலார்ந்த தைரியம் குறைந்தது போல் தோன்றிய ஒரு உதாரணத்தை பற்றி கேள்விப்பட்டேன். தாங்கள் தொகுதியில் அவரும் அவரது கணவரும் பங்கேற்ற ஒரு ஆவிக்குரிய மற்றும் விசுவாசத்தை வளர்க்கக்கூடிய திருவிருந்து கூட்டத்தை பற்றி எனது ஒரு சிநேகிதி சொன்னார். ஆரோனிய ஆசீர்வாதத்தில் ஆசிரியன் அலுவலகத்தில் இருந்து ஒரு இளைஞன் சுசேஷ சத்தியங்களை பற்றியும் கட்டளைகளையும் கைக்கொள்வதின் ஆனந்தம் பற்றியும் பேசிய போது முழு சபையினரிடம் இருதயங்களில் தொட்டான். தன்னுடைய சுத்தமான வெள்ளை சட்டை போடும் டையும் தோன்றிய பீடத்தில் நின்று கொண்டு அவன் ஒரு உறக்கமான நெஞ்சத்தை தொடுகிற சாட்சியளித்தான். பின்பு அதே நாளில் அந்த பெண்ணும் அவனும் கணவரும் அருகமையில் கார் ஓட்டி சென்று கொண்டிருந்த போது சில மணி நேரங்களுக்குள் முன்பு தங்களை மிகவும் உணர்த்திய அதே இளைஞனை பார்த்தார். இப்போது எனினும் சாலையின் ஓரத்தில் மோசமான உடை உடைத்து சிகரெட் பிடித்து கொண்டு முற்றிலும் வித்தியாசமாக இருந்தான். எனது சிநேகிதி அவரது கணவரும் மிகவும் ஏமாற்றமும் கவலையும் அடைந்த மட்டுமல்ல, திருவிருந்து கூட்டத்தில் ஒரு மாதிரியாகவும் மிக விரையாகவே முற்றிலுமாக வேறு மாதிரி அவன் எப்படி இருக்க முடியும் என்று குழப்பம் போய்விட்டார்கள். சகோதரிகளே, நீங்கள் எங்கிருந்தாலும் என்ன செய்தாலும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என பரலோக பிதா விரும்புகிற மனுஷனாக மற்றும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிந்தபடி ஒரே விதமான மனுஷராக இருக்கிறீர்களா? ஒரு தேசிய பத்திரிகையில் வெளியிடப்பட்ட போட்டியில் சபை அங்கத்தினர் புகழ்பெற்ற அமெரிக்கா NCCA கூடைப்பந்து வீரர் ஜெஃப்ரி பார்க்கர் தன் தகப்பிடமிருந்து அவர் பெற்ற சிறந்த அறிவுரையை பகிர்ந்து கொள்வோம் பற்றி கேட்கப்பட்டார். ஜெஃப்ரி பதிலளித்தார், என் அப்பா சொன்னார், நீ இருளில் இருந்தாலும் ஒளியில் இருக்கிற மனுஷனை போலவே இருக்க வேண்டும். சகோதரிகளே, நாம் அனைவருக்கு இது முக்கியமான அறிவுரை. இன்று நாம் ஒவ்வொருவருக்கும் தேவையான தைரியத்தின் மாதிரி உதாரணத்தினால் நமது வேதங்கள் நிரப்பியிருக்கின்றன. ஜெபிக்கும் தைரியத்தை செயலில் காட்டியும் அப்படி செய்தால் சொல்லப்பட்டுவதாக மிரட்டப்பட்டதாகவும் தான் சரியான அறிந்ததற்கு நின்ற உயர்ந்த தைரியத்தை செயலில் காட்டி தானியேல் தீர்க்கதரிசி சத்தியத்தை மறுதளிக்கப்பட விட தன் உயிரை கொடுக்க சித்தமாயிருந்ததை காட்டி அபிநாயின் வாழ்க்கையில் தைரியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கற்புடனும் சுத்தமாகவும் இருக்க பெற்றோரின் போதனைகளையும் பின்பற்றிய தைரியத்தை போதித்து செயலில் காட்டிய ஏலமானின் 2000 தைரியமான குமாரர்களின் வாழ்க்கையால் நாம் உணர்த்தப்படலாம். கடைசி வரை நீதியை காத்துக்கொள்ள தைரியம் பெற்றிருந்த மொரோனியான் உதாரணம் இந்த அனைத்து வேத விவரங்களுக்கு கிரீடமாகும். தான் வாழ்நாள் முழுவதும் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் தைரியத்தின் எண்ணற்ற உதாரணங்களையும் கொடுத்தார். அவற்றில் மிக முக்கியமான ஒன்று, அரங்கிலிட்டு கட்டி மூடப்பட்டதாக அறையில் அவரையும் அவர் சகோதரிகளையும் விலங்கில் பட்டு கட்டப்பட்டு இருந்த போது நிகழ்ந்ததை சிறை பிடிக்கப்பட்டிருப்பதில் ஒருவராயிருந்த பார்லிபி பிராட் ஒரு குறிப்பிட்ட இரவு பற்றி எழுதினார். நள்ளிரவு கடக்கும் வரை நாங்கள் தூங்கியது போல் படுத்திருந்தோம். மணிக்கணக்கான கேலி பேச்சுகளையும் கெட்ட வார்த்தைகளையும் பயங்கர தேவ தூஷணங்களையும் எங்கள் காவலாளிகள் அசிங்கமான வார்த்தைகளும் மணிக்கணக்கால கேட்டு எங்கள் காதுகள் இருதயங்கள் விழித்தன.
That I could scarcely refrain from rising upon my feet and rebuking the guards.
நான் சோர்ந்து அதிர்ச்சி அடைந்து பயமுற்று நியமான கோபத்துடன் கேட்ட நான் எழுந்த காவலிகளை எச்சரிக்க தவிர்க்க முடியவில்லை. ஆனால் ஜோசப் ஸ்மித் நான் ஒன்றும் சொல்லவில்லை அல்லது யாரும் சொல்லவில்லை. நான் அவர் அருகில் படுத்துக்கொண்டு அவர் விழித்திருக்கிறார் என்று அறிந்து கூட அவர்கள் உடனே எழுந்து இடமுழுக்கம் போன்ற குரலில் ஆழ்ந்து கச்சி சிங்கம் போல் நான் நினைவு கூறும் வகையில் பின்வரும் வார்த்தைகளை உதரித்தார். அமைதி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை கண்டித்துக் கொள்கிறேன். நீங்கள் அமைதியாக இருக்கும்படி கட்டளையிடுகிறேன். இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்க இன்னும் ஒரு நிமிடம் கூட உயிரோடு இருக்க மாட்டேன். அந்த பேச்சை நிறுத்துங்கள் அல்லது நீங்கள் அல்லது நான் இப்பொழுதே சாபோம். மூப்பர் பிராட்டால் விவரிக்கப்படுகிற ஜோசப் பயங்கரமான மகத்துடன் நிமிர்ந்து நின்றார். ஆயுதம் எதுவுமின்றி அவர் விளங்கிட்டு பட்டிருந்தார். ஆனாலும் அமைதியாகவும் மரியாதையாகவும் இருந்தார். ஒரு மூலையில் புதுங்கிக் கொண்டு அல்லது அவரது பாதைகள் சுரண்டு கொண்டிருந்த காவலாளிகள் பார்த்தார். அவர் அடங்காதவர்கள் போல் தோன்றி அளிப்பவர்கள் அவரிடம் மன்னிப்பு கேட்டு அமைதியாக இருந்தனர். எல்லா தைரிய செயல்களும் அப்படிப்பட்ட குறிப்பிடத்தக்க விளைவுகளை ஏற்படுத்துவதில்லை. ஆனாலும் அவை எல்லாம் மன சம்பந்தமானத்தை சரியான அறிவையும் கொடுக்கின்றன. சத்தியம் காத்து கொள்ளப்படுகிறது. பிரபலமான அபிராயம் மற்றும் அங்கீகாரம் என்கிற அடித்து சொல்லப்பட்ட மண்ணில் தனது வேறை நாட்டுகளுக்கு வேறு நேராக நிற்பது முடியாததாகும். நாம் சரியான அறிந்தை உறுதியாகவும் பலமாகவும் பிடித்து கொள்வதற்கு தனியிலே அபிநாயி மரோனி அல்லது ஜோசப் ஸ்மித் போன்றவர்கள் தைரியம் தேவைப்படுகிறது. நாம் அனைவரும் பயத்தை எதிர்கொள்வோம். கிண்டல் செய்யப்படும் போது எதிர்ப்பை சந்திப்போம். பிரபலமான அபிராமத்தை எதிர்த்து நிற்க தைரியம் கொள்வோமாக. கொள்கைகளை நிற்க தைரியம் கொள்வோமாக. தைரியம் தேவனின் அங்கத்தினின் புன்னகையை கொண்டு வருகிறது. சமரசம் செய்து கொள்வதில் வீரமாக மறிக்க தயாராயிருப்பது மட்டுமல்ல, கண்ணியமாக வாழ உறுதியாக இருக்கும் போது தைரியம் உயிருள்ள கவர்ச்சிகளை நற்குணமாகிறது. நாம் வாழ வேண்டியபடி வாழ முயற்சி செய்து முன்னேற்ற போது நாம் கண்டிப்பாக கர்த்தரிடமிருந்து உதவி பெறுவோம் மற்றும் அவரது வார்த்தைகளிலிருந்து ஆறுதல் பெற முடியும். யோசாவின் புத்தகத்தில் புதிய செயல்பட்டுள்ள வாக்குத்தத்தை நான் நேசிக்கிறேன்.
I love his promise recorded in the book of Joshua. I will not fail thee.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமானதாயிரு, திகையாத, கலங்காத. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாக கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். என் அன்பான சகோதரர்களே, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று அப்போஸ்தலாகிய பவுலோடு தைரியத்தோடும் ஒப்பு கொடுத்தாலுமோடு நாம் அறிவிப்போமாக. நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பதில் விசுவாசர்களுக்கு மாதிரியாயிரு என்று பவுலின் ஆலோசனைகளை அதே தைரியத்தோடு நான் பின்பற்றுவோமாக.
Catastrophic conflicts come and go.
அழிக்கக்கூடிய பிரச்சனைகள் வருகின்ற போகின்றன. ஆனால் மனுஷனுடைய ஆத்மாக்களை எதிராக செய்யப்படுகிற யுத்தம் இடைவிடாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சத்தமான அழைப்பை போல் கர்த்தரின் வார்த்தையை உங்களுக்கு எனக்கும் எங்கும் உள்ள ஆசரிவுத்துவம் தரித்தவர்களுக்கு வருகிறது. ஆகவே ஒவ்வொரு மனுஷனும் தன் கடமைகளை கற்றுக்கொண்டு தான் நியாயமிட்ட அளவில் எல்லா கருத்துடன் செயல்படுவன. அப்போது நாம் அப்போஸ்தலனாகிய பேதுரு அறிவித்தபடி ஒரு ராஜருக்கு ஆசீர்வாதமாக நோக்கத்தில் ஒன்றுபட்டு உன்னதத்தின் வல்லமையால் தரிப்பிக்கப்பட்டிருப்போம். பூர்வகால யோபவை போல் தீர்மானத்துடன் தைரியத்தினுடன் என் ஆவி பரியும் மட்டும் என உத்தகத்தை என் வீட்டு விலகினேன் என்று சொன்னது போல் ஒவ்வொருவரும் இன்றறிவு இங்கிருந்து செல்வோமாக. அப்படியே ஆக வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது தாழ்மையான ஜெபமாகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்.
Our Father in heaven, how thankful we are this evening for the privilege that it has been to participate.
நன்றியோர்களாக இருக்கிறோம். இங்கு மாலை இங்கு கூறப்பட்ட அனைத்து வார்த்தைகளுக்கும் நாங்கள் நன்றியோர்களாக இருக்கிறோம். நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம், எங்களுக்கு தைரியத்தை கொடுக்குமாறு பிரசிடென்ட் மான்சன் கூறியது போல தைரியமாக நாங்கள் தைரியமுடன் எல்லா காரியங்களும் செய்யவும் உங்கள் எங்களை ஆசீர்வதியுங்கள். இங்கு கூறப்பட்ட எல்லா விஷயத்தையும் நாங்கள் வீட்டிற்கு சென்று யோசிக்கும்படி நீங்கள் ஆசீர்வாதம் கொடுங்கள். சபையின் தேவையில் இருக்கும் குடும்பங்களை நாங்கள் சென்று பார்க்க எங்களுக்கு அருள் புரியுங்கள். இது அத்தியமேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறோம், ஆமேன்.